يقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. وقضينا إلى بني إسرائيل في الكتاب لتفسدن في الأرض مرتين ولتعلن علوا كبيرا. فإذا جاء وعد أولاهما بعثنا عليكم عبادا لنا أولي بأس شديد. فجاسوا خلال الديار وكان وعدا مفعولا. ثم رددنا لكم الكرة عليهم وأمددناكم بأموال وبنين وجعلناكم أكثر نفير. إن أحسنتم أحسنتم لأنفسكم وإن أسأتم فلها. فإذا جاء وعد الآخرة ليسوءوا وجوهكم وليدخلوا المسجد كما دخلوه أول مرة وليتبروا ما علوا تتبيرا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لا تزال طائفة من أمتي ظاهرين على الحق، لا يضرهم من خذلهم ولا من خالفهم حتى يأتي أمر الله وهم على ذلك. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. بدرودي ميدان هذا الله على قرآن لا يوم الفرقان عند صلى الله بتنال حكم باطلهم بريتشري بتنال عندكِ ஹக்கு வேறு பாப்பில் வேறு அடையாளப்படுத்தப்பட்டனால் அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல துஆ செஞ்சாங்க. விடிய விடிய துஆ, ஒரே துஆ, திரும்ப திரும்ப ஒரே துஆ. அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூடாரத்தில் அவங்களுக்கு வேறவா கூடாரம் வைக்கப்பட்டிருந்துச்சு. பத்ருடைய மைதானில் சஹாபாக்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்திருந்தாங்க. ஏற்கனவே கல்பாங்கன பூமியை காபிர்கள் பிடிச்சிட்டாங்க. முஸ்லிம்கள் போய் சேர போல மணல் பூமி, புதையிற பூமி, காலால் அதாவது கால் பாதத்தால நடக்கவும் மேல, குதிரையில போவோம் மேல, ஒட்டகத்துல போவோம் மேல, மணல் பூமி. அப்ப பெரிய யோசனை, பெரிய கவலை. 313 பேர், 8 வால், 2 குதிரை, வேற எதுவும் யுத்த சாமான்னு ஒன்று இல்லை. ஒரு ஆயத்தமும் இல்லாம போன சில சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று அறிவிப்பு செஞ்சாங்க, அபூ சுஃபியானுடைய படை போய்கொண்டிருக்குது, அத பின்தொடருமாறு அல்லாட கட்டல. ஏனண்டா மக்கால முஷ்ரிக்குகள் சஹாபாக்களை விரட்டி அடிச்ச நேரத்துல நபி அலைஹிஸ் ஸலாம் சஹாபாக்களோட பல விதமான சோதனைகள்ல வாழ்ந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும், ரோட்ல போனா ஊத்திய கொட்டுவாங்க, முள்ள விரிச்சு வைப்பாங்க, சஹாபாக்களை சுடு மணல்ல போட்டு பாறாங்கல்ல ஏத்துவாங்க, நெருப்பு கங்குகளுக்கு மேல படுக்க போடப்பட்டாங்க, கெட்டி வச்சு கசாடி கொடுக்கப்பட்டாங்க. நிறுவப்பட்ட முதலாவது அல்லாவுக்கு சுஜூத் செய்யறதுக்குரிய பைத், அல்லாவுடைய பள்ளி, அல்லாவுடைய வீடு, அதுல சுஜூத் செய்ய விடப்படல. நபில சலாத்துக்கு சுஜூத் ஒட்டா கொடல் போடப்பட்டுச்சு. நொம்பலங்கள் தாங்க முடியாம இருந்துச்சு. ஷாபி அபி தாலிபுல 3 வருஷமா அடைக்கப்பட்டிருந்தாங்க பசியில. நாங்க இன்னைக்கு 14 அவர் பசியில இருந்துட்டு பெரிய பசியாளிகள் நினைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட 3 வருஷம் பட்டினியில இருந்தாங்க. கேளுங்க, சரித்திரத்தை எடுத்து பாருங்க. 3 வருஷமா காபால தொங்க விடப்பட்டிருந்துச்சு ஒரு ஏடு. அந்த பலக கரையான்களால் அரிக்கப்பட்டு உக்கி போய் விழும் வரைக்கும் அந்த அபு தாலிப் கனவான்னு சொல்லுவாங்க, ஷாபி அபி தாலிப் என்ற இடத்துல சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அடைக்கப்பட்டிருந்தாங்க. சாப்பாடு கொடுக்கப்படல, குடிப்புக்கு தண்ணி வசதி இருக்கல, யாரும் யாரும் மறைமுகமா எதையாவது அனுப்பி வச்சா அதை சாப்பிட்டு கொள்ளுவாங்க. முழு பேரும் அபு தாலிபோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏராளமான சஹாபாக்கள் 40 லட்சம் பேர் அங்க இருந்தாங்க. யாரையும் வெளியே வரவும் முடியல, உள்ளுக்கு சாப்பாடு கொடுக்கப்படவும் இல்லை. யாராவது மறைமுகமா யாருக்கும் தெரியாம ஏதாவது அனுப்பி வச்சா தான். நாங்க அந்த சம்பவத்தை இதுவரைக்கும் படிச்சிருக்கிறோம், அந்த கேள்விப்பட்டிருக்கிறோமே, வலது கையில சூரியனையும் இடது கையில சந்திரனையும் தந்தாலும் இந்த வேலையை விட மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்னாலதான் இது அடைக்கப்பட்டு. அதற்கு ஆதி நபி ஒக்காஸ் ரதியல்லாஹு சொல்றாங்க, அந்த ஷாபி அபி தாலிப்ல அடைக்கப்பட்டிருந்த மக்கள்ல நானும் ஒருத்தன். எனக்கு பசி தாங்க எல்லாம் ஒரு நாள் வயிற்ற கொஞ்சம் குளுமையான மண்ணுல அப்படி வயிற்ற சேர்த்து வச்சிருந்தேன், அப்பையும் தாங்கலாம். பல நாள் பட்டினி, நிலத்தை தோண்டி 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 உள்ளுக்கு வந்து ஒரு ஈர பச்சையான மண் எனக்கு புடிபட்டுச்சு. அந்த மண்ணை சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு வலி, இவ்வளவு சோதனைகளுக்கு பின்னால மக்கள் இருந்து விரட்டப்பட்டாங்க, மதீனால ஹிஜ்ரத் செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா அதனுடைய அனுமதியை கொடுத்தான். அது வரைக்கும் ஜியாதுடைய கட்டளை இருக்கல, அதுக்கு பின்னாலதான் ஜியாதுடைய கட்டளை வருது. உதினல் இல்லதீன யுகாதலூன பிஅன்னஹும் ஜுலிமு ஃஇன்னல்லாஹு அலா நஸ்ரிஹிம் லகதீர் அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா யகூலு ரப்புனல்லாஹ் வலௌலா தஃஉல்லாஹு அன்நாஸ பஅலஹும் பிபஅத் லஹுத்திமத் தவாமிஉ வபியஉ வஸலவாது வமஸாஜிது யுஸ்கரு பிஹ ஸ்முல்லாஹி கதீரா وَلَيَنْصُرَنَّ اللَّهُ مَنْ يَنْصُرُهُ إِنَّ اللَّهَ لَقَوِيٌّ عَزِيزٌ الَّذِينَ إِنْ مَكَّنَّاهُمْ فِي الْأَرْضِ أَقَامُوا الصَّلَاةَ وَآتَوُا الزَّكَاةَ وَأَمَرُوا بِالْمَعْرُوفِ وَنَهَوْا عَنِ الْمُنكَرِ وَلِلَّهِ عَاقِبَةُ الْأُمُورِ إِنَّ أَنِيَاءَ سَيَّبَتَّ مَكَّلُكُ جِهَادُهُ أَنُمَذِي كُرُكَ بَتِّجَنَّ قُرَانِ جَلُّهُ أُذِنَ لِلَّذِينَ يُقَاتَلُونَ بِأَنَّهُمْ ظُلِمُوا அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டதன் காரணமாக ஜிஹாதுடைய அனுமதி கொடுக்கப்பட்டது. இந்த அனுமதி தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் போற ரோட்ல பின்தொடருமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. பின்னால போறாங்க, இந்த விஷயம் கேள்விப்பட்டது அபூ சுஃபியானுக்கு. அபூ சுஃபியான் உடனடியா கடிதம் எழுதுறார் மக்காவுக்கு. வம்ம கிஃபாரி என்றவர்கள் கையில கடிதம் கொடுக்கப்படுது. அவர் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு மக்காவாசியில நோக்கி போறார். அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரியான ஒரு செய்தி சொல்லப்படுது, அதாவது மக்கா வியாபார கூட்டத்தை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்தொடர்ந்துட்டாங்க. எனவே உங்களோட வியாபார கூட்டத்தையும் பொருளாதாரத்தையும் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நீங்க வெளியாகி வாங்க என்று கட்டளை கொடுக்கப்படுது. உடனடியே அபூ ஜஹலுடைய பட்டாளம் ஆயுதங்களோட தயாராகி வருது. அபிலை சலாம் ஆயுதங்களோட போல ஒரு ஆயுதம் தாங்கிய படைய சந்திக்கிறதுக்கு போவும் இல்லை. என்னைக்கு அந்த படை வந்துச்சோ, அபூ ஜஹலுடைய பட்டாளம் வந்துச்சோ, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியான பின்தொடரக்கூடிய நேரம். அபூ சுஃபியான் ஒரு புத்திசாலி. அவர் என்ன செஞ்சாருன்னா, அவரது வந்த ரூட்டை மாத்தி கடலோரத்தால போய் தப்பி ஓடிட்டார். வியாபார கூட்டத்தை தப்ப வச்சுட்டார். இப்ப ஒரு கடிதம் திரும்பவும் எழுதினார் மக்காவாசிகளுக்கு. அந்த வெளியாகி வார படைக்கு கடிதம் எழுதினார், இன்னக்கும் இன்னமா கரஜ்தும் லிதம்னஉ உயிரக்கும் வ அம்வாலக்கும் கத் நஜாஹல்லாஹு ஃபர்ஜுஉ. நீங்க வெளியாகி வந்தது உங்களோட வியாபார கூட்டத்தையும் உங்களோட பொருளாதாரத்தையும் பாதுகாக்கிறதுக்கு தான். எனவே அல்லாஹ் அதை பாதுகாத்துட்டான், நீங்க திரும்பி போயிடுங்க. இந்த கடிதத்தை அனுப்புற. ஆனா கடிதத்தை படிச்ச நேரத்துல அபூ ஜஹல் சொன்னான், அல்லாஹ் மீ சத்தியமா, நாங்க வெளியாகி வந்தோம் யுத்தத்துக்காக வேண்டி, முஹம்மது கிட்ட பழி வாங்காம நாங்க திரும்பி போக மாட்டோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஒரு ஆயுதம் தாங்கிய படைய சந்திக்க வேண்டிய நிலைமை வருது. ஆயுதம் இல்லாத ஒரு படைக்கு ரெண்டு வால், ரெண்டு குதிரை, எட்டு வால், இவ்வளவு தான் முழு ஆயுதமும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. நான் இதைத்தான் சொல்ல வந்தேன். நபி அலைஹிஸ் ஸலாம் திரும்ப திரும்ப துஆ செஞ்சாங்க அல்லாஹ் கிட்ட, அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹி அல்இஸாபா ஃபல துஅபத் ஃபில் அர்த். எல்லாம் இந்த சிறிய கூட்டம் அழிக்கப்பட்டா இதுக்கு பின்னால நீ பூமியில வணங்கப்பட மாட்டாய். இந்த சிறிய கூட்டம் அழிக்கப்பட்டா யார் அவங்க, யாரு, எந்த சஹாபாக்கள், பத்ருடைய சஹாபாக்கள் சொல்றமே அவங்களதான் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அதான் இந்த சின்ன கூட்டம் அழிக்கப்பட்டா நீ பூமியில இபாதத் செய்யப்பட மாட்டாய், நீ வணங்கப்பட மாட்டாய். யாரோட மேல நம்பிக்கை, இஸ்லாம்ன்றது தீன்ன்றது முழுமையா இவங்கட மேல நம்பிக்கை வைக்கப்பட்டு. இந்த வார்த்தையோட பாரம் விளங்குதா, இந்த வார்த்தையோட பாரம் விளங்குதா. சல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த சின்ன கூட்டம் அழிக்கப்பட்டா நீ பூமியில வணங்கப்பட மாட்டாய். இதனாலதான் பத்ருடைய சஹாபாக்கள் விடயத்துல ஒரு பத்ரிக்கு கூட கை நீட்ட முடியாது. யாருக்கு 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 யார நோக்கி கை நீட்டேலா, ஒரு பத்ருடைய சஹாபிக்கு இன்னொரு பத்ருடைய சஹாபிக்கு கை நீட்டேலா. மக்காவுடைய வெற்றிக்காக வேண்டி நபி அலைஹிஸ் ஸலாம் வெளியாக கொள்ள சொன்னாங்க, யாரும் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தமானோ இது ரகசியமாவே இருக்கட்டும், நாங்க மக்கால போய் நுழைஞ்சிடுவோம், அது யாருக்கும் தெரியாம இருக்கும், அந்த நேரத்துக்கு கொலைகள் நடக்காது, யுத்தங்கள் நடக்காது, அவங்க வாழைந்த மாட்டாங்க, நாங்க வாழைந்த மாட்டோம். 10,000 சஹாபாக்களோட போறாங்க, மக்கா இந்த படையை தாங்கி நிக்காது. ரகசியமா வைங்க நாங்க சொல்லலாம். நபியுடைய ரகசியத்தை வெளியே போடுறார் ஒரு பத்ரி. நல்ல விளங்குங்க நான் சொல்றத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரகசியத்தை வெளிப்படுத்துறது எவ்வளவு பெரிய குற்றம். அது யுத்த நேரத்துல யுத்த தந்திரத்தை வெளிப்படுத்துறது எவ்வளவு கிரிமினல் கேஸ். ஹதீப் பின் அபி பல்தா பத்ரி ரழியல்லாஹு அன்ஹு, பத்ரி சஹாபி, அவர் கடிதம் எழுதினார் மக்கா வாசிகளுக்கு, நபி அலைஹி வஸல்லம் 10,000 பேரோட வாராங்க, உங்களுக்கு இந்த படையை தாங்கி நீ கேளா. எனவே கவனமா இருந்துக்கோங்க, ஆயத்தமாங்க எழுதுறேன். என்ன ஆச்சரியம், ஒரு பத்ரி எழுதுறார் இந்த கடிதத்தை. உம்மு ஜமீல் என்ற கையில இந்த அந்த பெண்மணியிட கையில இந்த கடிதம் போகுது. இந்த பெண்மணி பிரயாணம் செஞ்சு கொண்டு இருக்கிறா, இடையில ஒரு பள்ளத்தாக்கு பக்கத்தால இவா போய் கொண்டிருக்கோம்ல. நபியுடைய ரெண்டு பேர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே நபி அலைஹி ஸலாத்துக்கு தெரிய வந்துச்சு பிரியாணி ஒரு கடிதம் போகுது வஹை மூலமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி ஹஜ்ரத் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரையும் அனுப்பினாங்க, நீங்க நேரா மக்காவுடைய இந்த பாதையில போய் கொண்டிருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு இப்படியான ஒரு பெண்மணியை சந்திக்க வேண்டி வரும். அந்த பெண்மணி இந்த மாதிரியான ஒரு ஒட்டகத்துல பிரயாணம் செய்வா, அந்த பொம்பளையில ஒரு கடிதம் இருக்கும், அதை எடுத்துருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட தூதுவர்கள் ரெண்டு பேரும் போறாங்க, சரியா அந்த பள்ளத்தாக்கில் அவங்களை சந்திச்சாங்க. கடிதத்தை கேட்டாங்க, கடிதம் இல்லைன்னு மறுத்துட்டான். அலி ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உண்மையாளராகிய உண்மைப்படுத்தப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்ட்ட கடிதம் இருக்குதுன்னு கட்டாயம் இருக்குது, நீங்க எங்களுக்கு தரலண்டா முழு நிர்வாணமாக்கி தான் கடிதத்தை வெளியாக்க வேண்டி வந்தாலும் வெளியாக்குவோம். அந்த பெண்மணி ஒரு ரிவாயத்துல கூந்தலுக்கு உள்ளால இருந்து, இன்னொரு ரிவாயத்துல இடுப்பு பட்டியில இருந்து அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தா. அந்த கடிதத்தோடு ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு வாராங்க, நபீர மஜ்லிஸ்ல வாசிக்கப்படுது. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு கொதிச்செலும்பினாங்க, சொன்னாங்க, தஅனி அத்ரிபு உனக ஹாதல் முனாஃபிக், யார ரசூலுல்லாஹ் என்னை விட்டுருங்க, நான் இந்த முனாஃபிக்கிட்ட கழுத்தெடுக்க போறேன் என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் உமரை நோக்கி இந்த வார்த்தையை கேளுங்க, கவனமா கேளுங்க, புகாரியுடைய வாசகம். ஹஜ்ரத் உமரை நோக்கி சொன்னாங்க, அமா தத்ரியா உமர் லல்லாஹ் இத்தலா அலா அஹ்லி பத்ர் இஅமலு வமா ஷிஃதும் ஃபக்கத் கஃபர்து லக்கும். உமரே உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ் தஆலா ஏற்கனவே இந்த பத்ரீங்களுடைய விஷயத்துல செய்தி அறிவிச்சிட்டான், நீங்க என்ன நீங்க விரும்பியதை செய்யலாம், அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான். எப்படியான மன்னிப்பு? பின்னால உள்ள பாவத்துக்கு மன்னிப்பு, முன்னால உள்ள பாவத்துக்கு இல்ல, பின்னால உள்ள பாவத்துக்கு மன்னிப்பு பத்ரீன்களுக்கு. இது புகாரியுடைய வாசகம். நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் செய்தி அறிவிச்சிட்டான் இந்த பத்ரீன்களுக்கு, அமலு மா ஷிதும் ஃபக்கத் கஃபர்து லக்கும், நீங்க விரும்பியதை செய்யலாம், அல்லாஹ் உங்களை நான் உங்களை மன்னிச்சிட்டேன், திடனா நான் உங்களை மன்னிச்சிட்டேன் என்று அல்லாஹ் உங்களை நோக்கி சொல்றான் என்றது உங்களுக்கு தெரியாதா உமரே என்று கேட்டான். அதுக்கு உமரது எல்லாம் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான். அதுக்கு ஹாத்திப் பின் அபி பல்தா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. நபி அலைஹிஸ் ஸலாம் கேட்டாங்க, ஹாத்திப் ஏன் இப்படியான ஒரு வேலையை செஞ்சீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மக்காவுல எல்லாருக்கும் ஆள் இருக்கிறாங்க, மக்காவுல ஹஜ்ரத் உமருடைய குடும்பம் இருக்குது, ஹஜ்ரத் அபூபக்கருக்கு குடும்பம் இருக்குது, உள்ள அவ்வளவு சஹாபாக்களுக்கும் மக்கால குடும்பம் இருக்குது, அவங்கட பலம் இருக்குது மக்கால, அவங்கட பெண்கள் பாதுகாக்கப்படுறாங்க, பெண்களும் பிள்ளை குட்டிகளும் உடப்பட்டிருக்கிறாங்க, ஆனா எனக்கு எந்த பலமும் கிடையாது, என்னை யாரும் பாதுகாக்க மாட்டாங்க, என் குடும்பம் பாதுகாக்கப்படுறதுக்கு ஒரு வசீலாவாக ஒரு காரணமாக இந்த கடிதம் அமையும், அப்ப மக்காவாசிகள் பாதுகாத்துடுவாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வெற்றி அது 100% வந்து தான் சேரும் என்றதுல எனக்கு யக்கீன் இருக்கு, அதுல எந்த விதமான குறைபாடும் நான் செய்யல, கட்டாயமா நடக்கும், நபிக்கு வெற்றியா வாக்களிக்கப்பட்ட நடந்தே ஆகும், ஆனா என் குடும்பத்துக்கு அது வாக்களிக்கப்படல, எனவே தான் நான் இதை எழுதினேன் என்றாங்க. கபூல் செஞ்சாங்க. பத்ரி பத்ரி தான், அது எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, யாரும் பத்ருடைய சஹாபாக்களை பத்தி, பத்ருடைய சஹாபாக்கள் மட்டும் இல்ல, நீங்க நினைக்கவான பத்ருடைய சஹாபி மட்டும்தான் சஹாபி இல்லை, சஹாபாக்கள் என்று வந்துட்டா நபியோட ஒரு நிமிஷம் ஈமானோடு இருந்தவரா இருந்தாலும் சரி, சஹாபி என்று வந்துட்டா அவங்க எல்லாரும் சொர்க்கவாதிகள் தான். அவங்க எல்லோருக்கும் அவர்கள் மீது நல்லெண்ணம் கொள்வது எங்கள் மீது பரதானவர்கள் தான். யார் ஒரு சஹாபியிட மேல தப்பெண்ணம் கொள்வாரோ முனாபிக்கா இல்லாம மௌத்தாக மாட்டார், மறந்துடுவானா? எழுதிக்கோங்க, நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, புகாரில ஹதீஸ் வருது, லா யுஹிப்புஹும் இல்லா முஃமின் வலா யுபஹிபுஹும் இல்லா முனாஃபிக், என்னுடைய சஹாபி ஒரு முஃமின் அல்லாத யாரும் நேசிக்க மாட்டான், ஒரு முனாஃபிக் அல்லாத யாரும் கோவிக்க மாட்டான். திருமதியில ஹதீஸ் வருது, அல்லாஹ் அல்லாஹ் ஃபீ அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களுடைய இதயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. லா தத்தகிரூஹும் கரதம் மின் பாதி, எனக்கு பின்னால நீங்க அவங்கள குறி வைக்கிற ஆட்களை ஆக்கி கொள்ளாதீங்க. ஃபமனா ஹப்பஹும் பபி ஹப்பி ஹப்பஹும், யாரெல்லாம் அவங்கள நேசிக்கிறாங்களோ என் மீது உள்ள நேசத்தால் தான் நேசிக்கிறார்கள். ஓமனபகதஹும் பபி புக்தி அபகதஹும், யாரெல்லாம் கோபிக்கிறார்களோ என் மீது கோபம் கொண்டதால் தான் கோபிக்கிறார்கள். அபிலிஸ்லாம் சொன்னாங்க, எந்த மேல யாருக்கு கோபமோ அவனுக்கு தான் சாபிட மேல கோபம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நினைவு, எங்கள்கிட்ட குரான் அதி செய்கி மறு எண்ணத்துக்கு முன்னால யாரு, நான் கேட்கிறேன், குரான் எங்களுக்கு யாருகிட்ட இருந்து வந்துச்சு? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானை எழுதி ஒப்படைச்சிட்டு போனாங்களா, பின்னால் 1300 பின்னால் ஒரு கூட்டம் வருவாங்க, அவங்க கையில கொடுங்க, அவங்க புதுசா ரிசர்ச் பண்ணுவாங்க. சொன்னாங்களா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 1300 பின்னால ரிசர்ச் பண்றோம் தஜ்ஜாலண்டா. பின்னால புதுசா அலசி ஆராயிரான் மாற்றமான ஒரு விளக்கத்தை கொடுக்கறான்டா, அந்த விளக்கத்துக்கு பேர் தஜ்ஜாலியத், விளக்கம் கொடுக்கிறவனுக்கு பேர் தஜ்ஜால், மறந்துடுவான். உங்களுக்கு நியாயமா படுதா? நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட உங்களோட புத்தியில யோசிச்சு பாருங்க, 1300 வருஷமா ஒரு தீன் பின்பற்றப்பட்டாச்சு, ஒரு தீன் 1300 வருஷமா பின்பற்றப்பட்டாச்சு, அதுக்கு பின்னால ஒரு கூட்டம் செல்றாங்க, முன்னால உள்ளவங்க சரியா விளங்கல, இந்த நாங்க விளங்க வைக்கிறோம். எவ்வளவு காலத்து தீன, எவ்வளவு காலத்து தீன, எவ்வளவு காலம், 1300 வருஷத்துக்கு பின்னால ஒரு கூட்டம் சொல்லுது, இந்த இவங்க எல்லாம் விலங்கல்ல, சரியான ரூட்ல போகல, இந்த எங்கள்கிட்ட தெளிவான ஆதாரம் இருக்குது. அப்ப அந்த முன்னோர்கள் யாரும் இந்த ஹதீஸ்களை காணல, இமாம் புகாரி காணாத ஹதீஸ், இமாம் முஸ்லிம் காணாத ஹதீஸ், இமாம் திருமிதி காணாத ஹதீஸ். இமாம் திருமிதி சுன்னு திருமிதியில சொல்றார், நான் ஒரு ஷாஃபி என்று. யாரு யாரு இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு ஷாஃபி என்று. இமாம் புகாரி ஒரு ஷாஃபி, இமாம் முஸ்லிம் ஒரு ஷாஃபி, இமாம் அபூ தாவூத் ஒரு ஹம்பலி, இமாம் நஸாயி ஒரு பக்கா ஷாஃபி. நான் கேக்குறேன், இவங்க யாருக்கும் விளங்காத தீன் இவங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சுட்டோம். நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், ஹிஜ்ரி 241 இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்வுடைய வஃபாத். இமாம் அஹ்மத் 241 வஃபாத் ஆனார். நான் ஏன் இதை சொல்றேன்னா, 4 மதுஹபும் உருவாகி முடிஞ்சு. இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா 150, இமாம் மாலிக் 179, இமாம் ஷாஃபி 204, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் 241 வஃபாத் ஆனாங்க. அப்ப 241 4 மதுஹபும் உலகத்துல வந்தாச்சு. இந்த 241 இருந்து ஹிஜ்ரி 1267 வரைக்கும் 1026 வருஷமா இந்த பூமியில மதுஹப் வாணன்னு சொன்ன ஒரு முஸ்லீம் வாழ்ந்தது இல்ல. ஒரு முஸ்லீம் எத்தனை பேர், எத்தனை பேர், ஒரு முஸ்லீம், ஒரு முஸ்லீம் ஹிஸ்டரியில காட்டுறது. நான் இந்த சேலஞ்ச் 8 வருஷமா வைக்கிறேன், மிம்பர் மிம்பரா கேட்டு பாருங்க, நீங்க என்ன பயானம் முழுமையா கேளுங்க, ஒவ்வொரு பயானம். நான் 8 வருஷமா வைக்கிறேன் இந்த சேலஞ்ச், யாராவது ஒருத்தர் முன்னால வரட்டும், ஒரு முஸ்லீமா ஹிஸ்டரியில காட்டுங்க மது பானான்னு சொன்னவர், ஒரு முஸ்லீம். அப்ப 1026 வருஷமா உம்மத் தீன விளங்கல, எல்லாரும் விளப்பம் இல்லாதவங்களா இருந்தாங்க. இமாம் புகாரி வாழ்ந்த காலம், முஹத்தித்தீன்கள் அவ்வளவு பேர் காலம். இமாம் புகாரி மௌத்தானது 258, மறுவா இமாம் முஸ்லீம் 271, இமாம் திர்மிதி 274, இமாம் இப்னு மாஜா 279, இமாம் அபூ தாவூத் 278, இமாம் நஸாயி 303, இமாம் பைஹக்கி 434. இப்படி எடுத்தா ஒவ்வொரு ஒவ்வொரு முஹத்தித்தீன்களுடைய காலம், அந்த இமாம்கள் யாரும் விளங்கல்ல தீன. இமாம் மாலிக் விளங்கல்ல, இமாம் அபு ஹனீஃபா விளங்கல்ல, இமாம் ஷாஃபி விளங்கல்ல, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் விளங்கல்ல, சஹாபாக்களுக்கு விளப்பம் இல்ல தீன்ல. இன்னைக்கு வாழ்றவங்களுக்கு விளப்பமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லீம்ல ஹதீஸ் வருது, ஆகிரு ஜமான்ல முன்னோர்களுக்கு மாற்றமான செய்தியை பேசுறவன் தஜ்ஜால் என்றாங்க.
கடைசி காலத்துடைய அறிவு தீன்ல நாலுல உண்டு. நான் அடிக்கடி சொல்றேன், அதுக்கு முன்னால வாரேன் நிச்சயத்துக்கு, சாபாக்கள் 100% சொர்க்கவாதிகள். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத் அரிமுடி 8வது ஆயத்துல சொல்றேன், நான் இந்த ஆயத்தை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க இந்த ஆயத்தை விளங்கிடுங்க, இது மட்டும் போதும் எங்கட அகீதாவுக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், யௌம லா யுஹ்தில்லாஹு நபிய், அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். வல்லதீன ஆமனூ மஅஹு, நபி அவர்களுடன் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அந்த எந்த ஒரு சஹாபியையும் கேவலப்படுத்த மாட்டான். சஹாபியுடைய ஈடேற்றத்துக்குரிய நிபந்தனை ரெண்டு, ஒன்று ஈமான், அடுத்தது நபியோட இருந்தது. மூணாவது ஒன்று கிடையாது, மூணாவது ஒரு நிபந்தனை எங்கேயும் போடப்பட்டது கிடையாது. எங்க குரானுடைய ஆயத்து வந்துச்சோ, எங்க பதீஹியான தலீல் வந்துச்சோ, எங்க முத்தவாத்திரான கபர் வந்துச்சோ, அதை முந்த கூடிய ஒரு வன்னி கிடையாது. வன்னியான கபருண்டா ஹதீஸ்கள்ல முதலாவது ஸ்டேஜ்ல நாங்க விளங்கி இருக்கிறது சஹியான ஹதீஸ், அப்படித்தான் சஹியான ஹதீஸ் தானே. சஹியான ஹதீஸுக்கு மேலாலே ஹதீஸ் இருக்குது, அதுக்கு மேலால கபருல் முத்தவாத்திரன் இருக்குது. அதாவது குரானுடைய ஆயத்திட்ட தரஜால உள்ள அந்த அளவு தரஜாவுக்கு போகக்கூடிய ஹதீஸ், அந்த அளவு நிரூபணமான ஹதீஸ். குரான் ஆயத்தை மறுத்தா எப்படி ஒருத்தன் காபிராயிடுவானோ, இந்த ஹதீஸை மறுத்தா காபிரா போயிடுவான். நான் கேட்கிறேன், இப்படியான குரானுடைய ஆயத் முத்தவாத்திரான ஹதீஸ் சொல்லுது சஹாபாக்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள் என்று. அதுக்கு முன்னால யாரும் வந்து எதை பேச, எங்கேயாவது சரித்திரங்கள் இட்டுக்கட்டுகளை வச்சு என்னதை பேச, சரித்திரங்கள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு ஷியாக்கள் மூலமா வெளியாக்கப்படுற ஒரு சில நாசங்கள் அநியாயங்கள் தான் முன்னால இருக்குது. இந்த அநியாயக்காரர்கள் சஹாபாக்கள் மேல தப்பெண்ணத்தை உண்டாக்கினாங்க. ஹுமைனியுடைய கஷ்புல் அஸ்தரார நான் முழுமையா படிச்சிருக்கிறேன். ஹுமைனி இந்த ஜமானுடைய தஜ்ஜாலுகள் ஒருத்தன். அல்லாஹ் தஆலா அவனை சபிப்பானா, அவன கபூர்ல அதாபை அதிகரிப்பானா? ஆமீன் சொல்லுங்க. இல்லண்டா நபியுடைய வாபத்து இல்லாம போயிட்டு உங்களுக்கு. ஹுமைனி எழுதுறன், மே உஸ் ரப் கோ ரப் நஹி மான்தா ஜிஸ்னே உஸ்மான் ஜெய்சே பத்மாஷ் கோ கிலாபத் தி, நான் அந்த ரப்ப ரப்பன்ட ஏத்துக்கொள்ள மாட்டேன், எவன் உஸ்மான போல ஒரு கெட்ட மனுஷனுக்கு கிலாபத்தை கொடுத்தானோ. அதற்கு ஆயிஷாவை விவச்சாரு என்று எழுதுறான். நான் உது பில்லா, இவனுக்கு நபியுடைய குடும்பத்துல மஹபத்தா. எவன் நபியுடைய மனைவிக்கு குந்தம் செய்யறானோ அவனுக்கு நபியுடைய குடும்பத்தோட மஹபத்தா. சொல்றாங்களே ஷியாக்கள், நாங்க அருள் பைத்த நேசிக்கிறார்கள், நாங்க நபியுடைய குடும்பத்தை நேசிக்கிறார்கள், இவங்களுக்கு நேசம் பாசம் எதுவும் கிடையாது, இது நடிப்பே நடிப்பு தான். இவர்களுடைய ஆரம்ப மூல கர்த்தா அப்துல்லா இப்னு சபா, இவன் ஒரு யஹூதியா இருந்தான். அவங்களுடைய பிஹாருல் அன்வாருடைய 25-51வது பாகம் 164வது பக்கத்துல பதிவு செய்யறாங்க, வதக்கர பாங்கு அஹ்லில் இல்மி அன் அப்துல்லா இப்னு சபா கான யஹூதியன் ஃபஅஸ்லம வவல அலியன். அப்துல்லா இப்னு சபா ஒரு யஹூதியா இருந்து இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டதா சொல்றான். நாங்க சொல்றோம் முனாஃபிக்கா நடித்தான், அவங்களுக்கு முஸ்லீம், நாங்க ஷியாக்களை முஸ்லீம் என்று ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஷியாக்களுக்கு அவங்க தலைவர் அவங்க முஸ்லீம். வாதஹர் அல் பராஅத் மின் அதாயஹி, ஹஜ்ரத் அலியுடைய விரோதிகளை சஹாபாக்கள் எல்லாத்தையும் காட்டிட்டு சஹாபாக்கள் அனைவரை விட்டும் நிரபராதியாகிவிட்டார் அப்துல்லா இப்னு சபா. அதாவது சஹாபி என்ற லிஸ்ட்ல யாரும் இல்லை ஹஜ்ரத் அலியை தவிர. அதோட அம்மார் இப்னு யாசிர், ஹுதைபத் இப்னு யமான், மிக்தாத் இப்னு அஸ்வத், சல்மானுல் பாரிசி ரழியல்லாஹு அன்ஹு அஜ்மாயின், ஒரு அஞ்சு சஹாபாக்கள் அல்லாத மத்த எல்லாரையும் காஃபிர் முர்த்தத் என்றான். வாதுஹர் அல் பராஅத் மின் அதாயிஹி வக்காஷப முகாலிஃபிஹி, அதற்கு அலியுடைய விரோதிகளை பகிரங்கப்படுத்தினான். அக்பரஹும், அவர்களை காஃபிர் ஆக்கினான் என்ற செய்தியை அவங்களோட மூலாதார மூல கிதாபுலே பதிவாகுது, வெளியில இல்ல. அதனால இவங்க கிரியேட் பண்ணின இஸ்லாமிய நாகரிகம் மக்களை வழிகெடுத்து கொண்டு இருக்கு. நாகரிகம் இல்ல, நாகரிகம் நாகம் பண்டா விஷ பாம்பு,
நாகரிகம்
அது படிச்சுதான் மண்டை குழம்பி போயிருக்கு எல்லாருக்கும். சாபாக்களை பத்தி உண்டான சரியான விளப்பம் இல்ல. சாபாக்கள்டா யார்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சஹாபாக்களை பத்தி எப்படி சொல்றான்? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறார். வல்லதீன மஹு, அவர்களுடன் இருக்கிறார்களே. யார் வல்லதீன மஹு? யார்? சஹாபாக்கள். ஏன் வல்லதீன மஹு என்று அல்லாஹ் சொல்றான்டா? யாரெல்லாம் வல்லதீன மஹு? அவங்க தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றதுக்கு ஷாஹித். முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்றதுக்கு சலவாத் சொல்லுங்க. முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்றதுக்கு சாட்சியே அவங்களோட இருந்தவங்க தான். சரி, சஹாபாக்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட்டு நீக்கிடுவோம், இல்ல அப்படி ஒரு கூட்டமே இல்ல, வானா அப்படித்தானே ஆசை போடுவோம் ஒரு போகத்துல. சொல்லுங்களே, முஹம்மது யாரு? யாரு பதில் சொல்லுங்க, இல்லாட்டி போக மாட்டேன் அடுத்த பக்கத்து. சொல்லுங்க யாரு? சொல்லுங்க பாபா, சொல்லுங்களே. மஜ்லிஸ்ல முஹம்மது என்ற ஒரு யார்? அல்லாஹ்வோட தூதர் என்று யாரு சொன்னார்? நான் சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு ஒதுக்கி வைங்க, அவங்க வாடா அவங்களை மூளை கட்டி வைங்க. அல்லாஹ் சொன்ன யாரு சொன்னார்? குர்ஆன் என்று ஒன்று நபிக்கு இறங்கினு யார் சொன்னார்? துறப்படுதுதானே, துறங்க துறங்க. இப்ப குர்ஆன் என்று ஒன்று நபிக்கு இறங்கினு யார் சொன்னார்? நான் சொல்றேன், அப்படி ஒன்று முஹம்மதுக்கு இறங்கல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வாத பிரதிவாதியா நிக்கிறேன், அப்படித்தானே இப்ப ஆசை? சொல்லுங்களே. நான் சொல்றேன், முஹம்மது என்றவர் ஒரு கற்பனை. நான் அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாப்பானா, மௌத்து வரைக்கும் அப்படியான நிலைமையில உண்டாக்காது இருப்பானா? நான் சொல்றேன், ஒருத்தன் வந்து சொல்றான் அப்படி ஒரு கற்பனை, உலகத்தில் ஒரு கற்பனை மனிதர் என்று சொல்லித்தான். என்ன சொல்ல போறீங்க? என்ன ஆதாரம் உங்களோட முன்னுக்கு? குரான் அவருக்கு இறங்கிச்சு என்று யார் சொன்னார்? அசரீதமான சத்தம் வந்துச்சா, இல்ல என்னமான சேட்டலைட் டாக்குமெண்ட் இருக்குதா உங்கள்ட்ட? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்களே. என்ன இதனாலதான் நல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன உடனே வல்லதீன மஹு என்று சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறார், அவங்களோட இருந்தவங்க அவருக்கு சாட்சியா இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல வாழ்ந்தாங்க. இன்னின்ன அடையாளம் உள்ளவங்க, இப்படியான முஆஜிஸாக்கள் கொடுக்கப்பட்டுச்சு, இவ்வளவு முஹப்பத்தா வாழ்ந்தாங்க. அவங்களோட ஒவ்வொரு கண்ணும் எங்களுக்கு கண்ணா இருந்துச்சு, நாங்க உயிரை கொடுத்து களத்துல இறங்கினோம். இப்படியான ஒரு ஒரு நபி, ஒரு ரசூல், இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், நாங்க எங்கட உசுர மாச்சு கொண்டோம் என்று ஒரு கூட்டம் சொல்லாம அவர் யாரண்ட எப்படி பாப்பீங்க? வல்லதீன மஹு, அவங்களோட இருந்தாங்களே அந்த கூட்டம், அந்த கூட்டம் தான் அந்த கூட்டம். விளங்குங்க. சரி, குர்ஆன் குர்ஆன் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹ்யா இறங்குது. அந்த குர்ஆன் ரெண்டு இடத்துல பாதுகாக்கப்பட்டுச்சு. குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒன்று சனுக்ரிவுக்க ஃபலா தன்ஸா, நபி உங்களை ஓத வைக்கிற குர்ஆனை நீங்க மறக்க மாட்டீங்க. முதலாவது நபியுடைய உள்ளத்துல பாதுகாக்கப்படுது. இன்னொன்று பல் ஹி ஆயாத்தும் பையனாத்தும் ஃபி சுதூரில் லதீன ஊதுல் இல்ம், இல்ம் கொடுக்கப்பட்ட அந்த ஸஹாபாக்களுடைய உள்ளங்கள்ல பாதுகாக்கப்படுது. நபி அலைஹிஸ்ஸலாம் வாழும் காலத்துல குர்ஆன் புத்தகத்துல வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுறாங்க. இப்ப நபியுடைய உள்ளத்துல இருந்த குர்ஆன் எங்க? எங்க? கபர்ல. கோவிச்சுக்கிறவான் அந்த பேச்சுலாம். நபியல சலாத்திர உள்ளத்துல பாதுகாக்கப்பட்டுச்சு, கபருக்கு போச்சு. எது சஹாபாக்கள்ட உள்ளத்துல இருந்துச்சோ அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு உடைய காலத்துல ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. இந்த தஜ்ஜால்கள் ஒரு காலத்துல சொல்லுவாங்க வேணுண்டா கேளுங்க, ஒரு காலத்துல சொல்லுவாங்க இந்த கையில இருக்கிற குர்ஆன் நபி அலைஹி ஸலாம் ரீகரெக்ஷன் பார்க்கலன்னுவாங்க. ஆ காலம் வரும். யாரெல்லாம் ஹதீஸ்கள்ல கை வச்சாங்களோ, யாரெல்லாம் புக்காக்களுடைய பெக்குகள கை வச்சாங்களோ, யாரெல்லாம் முஹாதிசீன்கள்ல ருவாத்துகள கை வச்சாங்களோ, யாரெல்லாம் இந்த உம்மத்துடைய முன்னோர்களை, யாரெல்லாம் எங்கட முக்ததாக்களா இருந்தாங்களோ அவங்கள குறகான ஆரம்பிச்சாங்களோ, இவங்க ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க இந்த குர்ஆன் சஹாபாக்களால கிரியேட் பண்ணப்பட்டது. இந்த குர்ஆன் சஹாபாக்களுடைய உள்ளங்கள்ல இருந்துச்சோ அது புத்தகத்துக்கு வந்துச்சு. அதுல தஸ்மான் ரதியல்லாஹு அதனுடைய 80 பிரதிகளை ஆக்கி முழு அவங்களோட கிலாபத்தில இருந்த 80 கவர்னர்மாருக்கும் அதனுடைய ஒவ்வொரு பிரதி அனுப்பி, அந்தந்த காலத்துல யாரெல்லாம் வேற வேற பிரதிகள் ஓதி கொண்டிருந்தாங்களோ எல்லாத்தையும் சுட்டரிக்குமாறு கட்டளையிட்டாங்க. வேறொரு ரோட்ல குர்ஆன் வரல, எல்லாத்தையும் சுட்டரிச்சாங்க. எந்த குர்ஆன் சஹாபாக்களுடைய உள்ளங்கள்ல இருந்து அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு ஆட்சி காலத்துல உமர் கத்தாப் ரழியல்லாஹு மஷூராவின் பேர்ல, உமர் ரழியல்லாஹு யமாமாவுக்கு பின்னால வந்து சொன்னாங்க, யார் அமீருல் முஃமினீன், அதாவது யா கலீபத ரசூலில்லா, ரசூலுல்லாஹ்வுடைய கலீபாவே, இது மாதிரியா ஹாபிஸ்மார்கள் ஒரே யுத்தத்துல கொலை செய்யப்பட்டாங்க பல ஹாபிஸ்மார்கள் யமாமாவுல முஸைலமத்துல் கஸாபுக்கு எதிராக. இப்படியா கொலை செய்யப்பட்டு கொண்டே போனாங்கண்டா குர்ஆனுடைய பரிசுத்த தன்மை வீணாயிடும். எனவே உடனடியா நாங்க குர்ஆன புத்தகத்தில் ஒன்று சேர்க்கணும். புகாரியுடைய ஹதீஸ், புகாரியில ஜம்உல் குர்ஆன் ஒரு பாடம் இருக்குது, எடுத்து பாருங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க தான் இதை ஒன்று சேர்க்கணும். ஹஜ்ரத் உமருடைய மஷூராவுக்கு ஹஜ்ரத் அபூபக்கர் பதில் சொன்னாங்க, கைபத்த பாலு ஷையம் மாயஃபால் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத வேலையை நீங்க எப்படி செய்ய போறீங்க? ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் புத்தகத்தில் ஒன்று சேர்க்கல, நீங்க எப்படி ஒன்று சேர்க்க போறீங்க? அதுக்கு முன்னால ஹத்தா ஷரஹ அல்லாஹு சத்ர அபி பக்ரின், அபூபக்கருடைய உள்ளத்தை அல்லாஹ் விரிவாக்கினான் ரழியல்லாஹு அன்ஹுமா. குபினால ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க தான் இதுக்குரிய ஆள், நீங்க தான் ஒன்று சேர்க்கணும், மக்களோட உள்ளங்கள்ல உள்ள குர்ஆனை தேடணும், அவங்கள்ட்ட இருந்து ஓதி காண்பிக்க நீங்க அதை எடுத்து பரிசீலனை செஞ்சு நீங்க தொகுக்கணும். சரி இதுக்கு தயாரா இருக்கிறேன் என்றாலும் கைபத்த பாலா நிஷயம் மாய பால் ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதரை செய்யாத வேலையை நீங்க ரெண்டு பேரும் எப்படி செய்ய போறீங்க? அல் பிதாய வன்னிஹாயல எழுதுறாங்க, கேள்விப்பட்ட அவ்வளவு சஹாபாக்களும் இந்த கேள்வியை கேட்டாங்க. நான் கேட்கிறேன், நபி அலைஹிஸ் ஸலாத்துக்கு பின்னால சஹாபாக்கள் நபி சொல்லாது செஞ்சாங்களாம் என்று மாறடிக்கிறாங்களே ஒரு கூட்டம், அவங்கள்ட்ட கேட்கிறேன், நபி சொல்லாத செய்யற பண்பு சஹாபாக்கள் திறந்திருந்தா குர்ஆனுக்கு கேள்வி கேட்டிருப்பீங்க இருப்பாங்களா? எது இஸ்லாமிய மூலாதாரங்கள்ல பிரதானமானதோ, எந்த விடயத்தை பற்றி பிடிச்சா வழி தவற மாட்டீங்கன்னு நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களோ, இந்த உம்மத்துடைய முழு முள்ளாக இந்த தீனுக்கு எது பாதிக்கப்படணுமோ அதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நடந்த மஷூரால நபி அலைஹிஸ்ஸலாம் செய்யாதத செய்ய போறீங்க, சொல்லாதத செய்ய போறீங்க என்று கேள்வி எழுப்ப கூடியவங்களா முழு சஹாபாக்களும் இருந்தாங்கண்டா? நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு போறவு நபி சொல்லாதத செஞ்சாங்களா? ஹதீஸ்ண்டா என்ன? ஹதீஸ்ண்டா நபி அலைஹி ஸலாத்துடைய சொல் செயல் அங்கீகாரம், அப்படிதானே? சொல்லண்டா சொல்லண்டா, சஹாபாக்கள் கேட்டவை சொல்லண்டா, சஹாபாக்கள் கேட்டவை செயலண்டா, சஹாபாக்கள் பார்த்தவை அங்கீகாரம் அண்டா, பார்த்தவையும் கேட்டவையும் சுருங்க சொல்றண்டா. ஹதீஸ்ண்டா நபி அலைஹி ஸலாத்து கிட்ட இருந்து சஹாபாக்கள் பார்த்தவையும் கேட்டவையும் மூணாவது காட்டுங்க பாப்போம். ஹதீஸ் சஹாபாக்கள் பார்க்காத கேட்காத ஒன்று ஹதீசன் எங்கேயாவது காட்டுங்க பாப்போம். நான் சிம்பிளா கேட்கிறேன் உங்களுக்கு இந்த கேள்வி, முழு ஹதீஸ் கிரந்தங்களையும் பெறட்டி, எனக்கு ஒரு ஹதீச கொண்டாங்க, சஹாபாக்கள் பார்க்காத கேட்காத ஒன்று, சஹாபாக்கள் ஒதுக்குங்களே, இந்த தீன் என்ன? அதனாலதான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறார் அவர்களுடன் இருக்கிறார்களே அந்த கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரழியல்லாஹு அன்ஹு அஜ்மாயின். அஷிதாவும் அலல் குஃபார், காபிர்கள் மீது கடினமானவர்கள், ருஹமாவு பைனஹும் அவர்கள் மத்தியிலே அன்பு பாராட்டக்கூடியவர்கள், தராஹும் ருக்கான் சுஜதா அவர்களை நீங்க பார்த்தாலே ருக்கு சுஜூதுல தான் பார்ப்பீங்க. நான் கேட்கிறேன் இந்த குரான் ஆயத்துக்கு வேற அர்த்தம் சொல்லுங்க பாப்போம் யாராவது. தராஹும் ருக்கான் சுஜதா, அவங்கள பார்த்தா ருக்குலையும் சுஜூதுலையும் தான். சஹாபாக்கள் வாழ்ந்தது ருக்கு சுஜூதுலையா? வாழ்ந்தது ருக்கு சுஜூதுலையா? குரான் சொல்லுது தராஹும் ருக்கான் சுஜதா, அவர்களை பார்த்தா நீங்க ருக்குலையும் சுஜூதுலையும் பார்ப்பீங்க. விளங்குதா? அல்லாஹ் எவ்வளவு பொருந்தி கொண்டான் இந்த கூட்டத்தை, எவ்வளவு மேல்மிச்சமா புகழ்றான் என்று விளங்குதா? நான் இன்றைக்கும் சொன்னேன், இன்னைக்கு மகரிபுக்கு பின்னாலேயும் சொன்னேன் பயான்ல, வஹி மூலமா அல்லாஹ்வுடைய வஹி மூலமா சஹாபாக்கள் எவ்வளவு புகழப்பட்டாங்களோ அவ்வளவு எந்த சமுதாயமும் புகழப்படல, நபியும் புகழப்படல, ரசூலும் புகழப்படல. 600க்கும் 700க்கும் இடப்பட்ட குரானுடைய ஆயத்துகள் இருக்கு சஹாபாக்கள் புகழ்ற ஆயத்துகள். ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கு. அப்ப தராஹும் ருக்கான் சுஜதா, அவங்க பார்த்தாவே ருக்கு சுஜூதுல தான் பாப்பீங்க. யப்தகுன ஃபத்லம் மினல்லாஹி வரிதுவானா, அவங்க எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய சிறப்பையும் அருளையும் பொருத்தத்தையும் தான் தேடுவாங்க அவங்க. நான் அடிக்கடி சொல்றதுதான், ஒரு வாள் எடுத்து சாபி சாபிய வெட்டி கழுத்து தலை உருளுது, செஞ்சவர் அல்லாட பொருத்தத்துக்கு தான் செஞ்சார். ஆனா அவருடைய நிலப்பாட்டில் அவர் பிழையா இருப்பார், அவர் செஞ்ச வேலை பிழையா இருக்கும், ஆனா நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தமா இருக்கும். குரான் சொல்லுது எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி செய்வார். அவர்களுடைய முகங்களை நீங்க பார்த்தா சுஜூதுடைய அடையாளங்களை பார்ப்பீங்க. இப்படித்தான் இவங்களை பத்தி தௌராத்திலையும் பேசப்பட்டுச்சு. இஞ்சில், இவர்களுக்கு இஞ்சில உதாரணம் சொல்லப்படுது. இஞ்சில சொல்லப்படுற உதாரணம் என்ன? ஒரு பயிர் அந்த பயிர் வித்திட்டு வித்து முளைய வெளியாக்கி அதனுடைய தண்டுல அது உறுதியாகி கிளைகள் கொப்புகளா அது மாறி பிரம்மாண்டமான மரமாக பலனளிக்கக்கூடிய நிலைமையில காட்சி அளிக்க கொள்ள அதனை வித்திட்டவரை அது ஆச்சரியப்படுத்துகிறது, சந்தோஷப்படுத்துகிறது. யார் வித்திட்டவர்? யார் வித்திட்டவர்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபி அலைஹி ஸலாத்து யுஅஜிபுண்டா சந்தோஷப்பட வைக்கிறது இல்ல ஆச்சரியப்பட வைக்கிறது. லியகீத பிஹிமுல் குஃபார், அவர்களை கண்டு காபிர்களுக்கு கோபம் வருதுன்னு குர்ஆன் சொல்லுது. சாபாக்களை கண்டு கோபம் வருது யாருக்கு? யாருக்கு? காபிர்களுக்கு. விளங்கிக்கோங்க, ஒரு சாபிய கண்டு கோபம் வரவன் அவன் காபிர் தான், அவன் முஸ்லிம் இல்ல. ஹுமைனி கஷ்புல் அஸ்ரார்ல எழுதுறான், அபூபக்கர் ஒரு உமர் ஜஹன்னமி குத்தாதா, அபூபக்கரும் உமரும் நரகத்துடைய நாய்களா இருந்தாங்க. நஊது பில்லா எழுதுறான், முஆவியா ஜஹன்னம் கே சிவா குச் நஹி கமாயா, முஆவியா ஜஹன்னத்தை தவிர வேற எதையும் சம்பாதிக்கல என்று. ஒரு ஷியாவுடைய கிதாப், அவனு ஷியா ஆலிம் லானத்துல்லாஹ் அலைஹி, அவனுடைய கிதாபில் எழுதுறான், நான் என் கண்ணால பார்த்தேன் படிச்சேன். சொல்றான், அதாவது ஆயிஷாவோட உடலுறவு கொண்டதுக்காக வேண்டி நபில சலாத்துடைய நபியுடைய மர்மஸ்தானம் நரகத்துல போட்டு சுடப்படணும் என்று எழுதுற. இப்படி இவங்க எழுதின சரித்திரத்தை நம்புறீங்க, ஆனா எந்த சஹாபாக்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்தினானோ அந்த சஹாபாக்களுடைய பரிசுத்தத்தை ஏற்றுக்கொள்றீங்க இல்ல? அதற்கு மாவியாவுக்கும் அலிக்கும் யுத்தம் நடந்துச்சா? ரலியல்லாஹு அன்ஹு நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு நடந்துச்சு. ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க, சந்தேகம் இல்ல. ஆனா இந்த யுத்தத்துடைய சரித்திரம் எப்படி இருக்குது? ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீத் ஆயினான், கொலை செய்யப்பட்டான். ஹஜ்ரத் மாவியா உஸ்மானுடைய குடும்பத்தால் விளங்கிக்கோங்க, ஹஜ்ரத் உஸ்மான் உமவி மாவியா உமவி ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தால். பத்து நாள் ஜனாசா எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. எத்தனை நாள்? ஷஹீதா இருக்கிற ஷஹாதத்துடைய ஜனாசா எடுக்கிறதுக்கு பத்து நாள் யாரும் வரல, யாரும் வரல. அது மாவியாவுக்கு செய்தி வருது சிரியால. சிரியால இருந்து கடிதம் எழுதினாங்க, மதீனாவுல உடனடியா சஹாபாக்கள் மூத்தவங்க ஒன்று சேர்ந்து ஒரு கலீஃபாவை நியமிங்க. அப்ப மாவியாவுக்கு கலீஃபா வார நோக்கம் இருந்துச்சா சொல்லுங்களே, விளங்குதா? சிரியால இருந்து 1500 கிலோமீட்டர் கங்கால இருந்து கடிதம் எழுதுறார், என்ன செய்ய என்ன செய்ய? முதலாவது கலீஃபாவை நியமிங்க. அப்ப அதற்கு மாவியாவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சா? நவுது பில்லா. ரெண்டாவது என்ன செய்யுங்க? ஹஜ்ரத் உஸ்மான கொலை செஞ்ச கொலையாளிகளுக்கு கிசாஸ் எடுங்க. ஏன்னா குர்ஆன் சொல்லுது, குத்திப அலைக்குமுல் கிசாஸு பில் கத்லா, கொலையாளிகளுடைய விடயத்துல கிசாஸ் உங்களுக்கு வாஜிபாக்கப்பட்டது. இந்த கடிதம் கிடைக்குது, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவா நியமனம் பெறுறாங்க, ஜனாசா அடக்கப்படுது. அதுக்கு பின்னால் இந்த கடிதம் கிடைக்குது, ஆனா கிசாஸ் எடுக்கப்படல. அதற்கு மாவியா வலியுறுத்தி கொண்டே இருந்தார், கிசாஸ் எடுங்க, உங்களுக்கு ஏலாண்டா கொலையாளிகளை பிடிச்ச எங்கள்கிட்டதான் நாங்க எடுக்கிறோம், உங்களுக்கு ஏலாண்டா எங்கள் டொப்படைங்க. அது தள்ளி வந்ததுலான ஏதோ ஒரு ஹிக்மத்துக்காக வேண்டி இதை பிற்படுத்தினாங்க. ஆனா அதுல தலி கடிதம் எழுதினாங்க, நீங்க பயஸ் செய்யுங்க, நான் கலீஃபா வந்துட்டு நீங்க பயஸ் செய்யுங்க. அதுக்கு மாவியா கடிதம் எழுதினா, நான் பயஸ் செய்யறேன் நீங்க கிசாஸ் எடுங்க, நான் பயஸ் செய்யறேன் நீங்க கிசாஸ் எடுங்க. இந்த கடித பரிமாற்றம் யுத்தமா மாறுது. அது தலைவர்கள் படையை தயாரிச்சுட்டாங்க யுத்தத்துக்காக வேண்டி. இப்ப இந்த யுத்தத்தை எந்த பார்வையில பார்க்கணும்? குர்ஆனுடைய பார்வையில பாருங்க. சூரா ஹுஜுராத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வைம் தாயிபத்தானி மினல் முஃமினீன கத்தலு ஃஅஸ்லஹு பைனஹுமா. மூமின்கள் ரெண்டு கூட்டம் கூட்டம் யுத்தம் செஞ்சாங்கண்டா, அவங்களுக்கு எதிர இடையில நீங்க சமாதானம் செஞ்சுவீங்க. பைம்பாகத்தி ஹதாஹுமா அலல் உக்ரா, அவங்கள ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்துக்கு அத்திமீறினாங்கண்டா, ஃபகாதிலுல்லதி தப்கி ஹத்தா தஃபியா இலா அம்ரில்லாஹ், அந்த அத்திமீற கூடிய கூட்டத்துக்கு எதிர நீங்க யுத்தம் செய்யுங்க, எது வரைக்கும் அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையின் பக்கம் வரமாட்டாங்களோ அது வரைக்கும் யுத்தம் செய்யுங்க. விளங்கிச்சா? அத்திமீற கூடிய கூட்டத்தோட யுத்தம் செய்யணும் எது வரைக்கும்? அல்லாஹ்வுடைய கட்டளையின் பக்கம் வரும் வரை. ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, பையத்தேண்ட அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரைக்கும் யுத்தம். ஹஜ்ரத் மாவியா சொன்னாங்க, கிசாஸ்ன்ற அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரை யுத்தம். சொல்லுங்களே, யார் பிழை இதுல, யார் சரி சொல்லுங்களே, யார் பிழை இதுல, யார் சரி? ஏன் பதில் இல்ல? விளங்கலையா? இல்ல என்ன மேல நம்பிக்கை இல்லையா? சொந்தமா பேசுறாரோ சுயமா அவர் கிரியேட் பண்ணி பேசுறாரோ? அதற்கு அலி சொன்னாங்க, இதுவரைக்கும் யுத்தம் பயத் என்ற அல்லாட கட்டளையும் பக்கம் வரும் வரை யுத்தம். ஏன்னா கிலாபத்துடைய காலம் ஹலீஃபால பய செய்யணும், அது வரைக்கும் யுத்தம். அது மாவியா சொன்னாங்க, இல்ல இல்ல, கிசாஸ் அல்லாட கட்டளை இதை முதலாவது நிறைவேற்றும் வரை யுத்தம். ரெண்டு பேரும் முஜித்தைதுகள், ரெண்டு பேரும் தீர்ப்பு செய்ய தகுதியுள்ளவங்க. ஏன்னா உள்ளுள் அம்ரு தான் தீர்ப்பு செய்யணும். ஹஜ்ரத் மாவியா 18 வருஷமா உள்ளுள் அம்ரு, எவ்வளவு காலமா சிரியாட கவர்னரா இருக்கிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சாங்க, அங்கால 6 வருஷத்துக்கு மேலால. ஹஜ்ரத் உஸ்மான் 12.5 வருஷம், கவர்னரா வச்சிருந்தார். கிட்டத்தட்ட 20 வருஷம் கிட்டவாது அதற்கு மாவியா உலுல் அம்ரா இருக்கிறார், தீர்ப்பு செய்யற தாமையில இருக்கிறார். அதற்கு அலி உலுல் அம்ருல உள்ள ஒரு கலீஃபா, ரெண்டு பேரும் தீர்ப்பு செய்யறதுக்கு தாமையில உள்ளவங்க. எப்ப ரெண்டு பேரும் ஹாக்கிம்களா இருந்து தீர்ப்பு செஞ்சு ஒருத்தர் தவறு இழைச்சாலும் அவருக்கும் நட்கூலி என்றாங்க சல்லல்லாஹு அலைஹி புகாரியுடைய ஹதீஸ். தீர்ப்பு செய்யக்கூடியவர் தீர்ப்பு செய்யறார், அவர் சரியான தீர்ப்பு செஞ்சா அதுக்கு ரெண்டு கூலி. ஏனென்றா முயற்சி செஞ்சார் தீர்ப்பு செய்யறதுக்கு ஒன்று, சரியா செஞ்சார் இன்னொன்று. அவருக்கு ஒரு கூலி ஒரு நட்கூலி. ஏனென்றா அவர் இஜ்திஹாதுடைய தரஜால உள்ள மனுஷன், அவர் தீர்ப்பு செய்யறார், தீர்ப்புக்கு ஒரு கூலி. இதனாலதான் நபி அலைஹிஸ் ஸலாம் பனு குறைவாக்களை நோக்கி வெளியாகும் பொழுது சொன்னாங்க, லா யுஸல்லி அன் அஹதுக்கும் அல் அஸ்ர இல்லா ஃபி பனி குறைவா, உங்கள யாருமே அசர் தொழுகையே பனு குறைவால போகாம தொடவானா, போகக்குள்ள இடையில வக்து முடியக்கூடிய டைம் வந்துச்சு, சூரியன் மறைய போகுது, ஒரு சிலர் தொழுதாங்க, இன்னும் சிலர் சூரியன் மறைஞ்ச பின்னால பனு குறைவாக்கள்கிட்டே போய் தொழுதாங்க, அங்கே போய் தொழுதாங்க. ஒரு கூட்டத்துக்கு சூரியன் மறைஞ்சிச்சு, இன்னொரு கூட்டத்துக்கு சூரியன் மறையல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட விஷயம் சொல்லப்பட்டு சொன்னாங்க, ரெண்டு பேருக்கும் கூலி தான், ரெண்டு பேருக்கும் நட்கூலி தான். எப்படி தொழுகை கலாவாக்கினவங்க நபியுடைய கட்டளையை நிறைவேற்றினாங்க, தொழுகை வக்துக்கு தொழுதவங்க விளங்கினாங்க நிறைவேற்றினாங்க. ஏனெண்டா அசர கலாவாக்கணும் என்று நபி அலைஹிஸ் ஸலாம் சொல்லல, மாத்தம் அவசரமா போகணும் என்று சொன்னாங்க. அதனால சஹாபாக்களுக்கு எதிரால சஹாபாக்களுக்குள்ளால யுத்தங்கள் நடந்துச்சு, கொலைகள் நடந்துச்சு, ரத்தங்கள் ஓட்டப்பட்டுச்சு. ஆனா அதை பார்க்க வேண்டிய பார்வை இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, ஆனா அமானத்துல்ல அஸ்ஹாபி, நான் என்னுடைய தோழர்களுடைய பாதுகாவலன், வைதா தஹபத்து அதா அஸ்ஹாபி மா யுஅதுன், நான் எப்ப துன்யா விட்டு பிரிஞ்சிடுவேனோ, என்ற சஹாபாக்களுக்கு இடையில பிரச்சனைகள், உள்ளுக்கால உள்ள பிரச்சனைகள் வரும் பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஸ்ஹாபி அமனதுல் உம்மத்தி, என்னுடைய சஹாபாக்கள் என்னுடைய உம்மத்துடைய பாதுகாவலர்கள், வைதா தஹபா ஸஹாபி என்னுடைய தோழர்கள், எப்ப இந்த துனியா விட்டு பிரிஞ்சிருவாங்களோ, அத்தா அத்தா உம்மத்தி மாத்துவா, என்னுடைய உம்மத்துக்குள்ளால பிரச்சனை வரும் பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல விளங்க வேண்டிய சப்ஜெக்ட் இருக்குது, விளங்க முயற்சி செய்யுங்க, நான் உங்களுக்கு விளங்க வைக்கிறேன், விளங்க முயற்சி செய்யுங்க. என்ன சொன்னாங்க நபி அலைஹிஸ் ஸலாம், நான் இந்த உம்மத்தை விட்டு பிரிஞ்சா சஹாபாக்களுக்குள்ள பிரச்சனை வரும், அப்படிதானே? ஆனா அமனத்துள்ள சஹாபி, நான் சஹாபாக்களுடைய பாதுகாவலன், வைதா தஹபத்து அத்தா சஹாபி மா யுஅதுன், நான் எப்ப துன்யா விட்டு பிரிவேனோ அவங்களுக்குள்ளால பிரச்சனை உண்டாயிடும். யாருக்குள்ளால? சஹாபாக்களுக்குள்ளால. இப்ப சஹாபாக்களுக்குள்ளால பிரச்சனையே இல்லையா? பிரச்சனையே இல்லையா? இந்த பிரச்சனையில உள்ள சஹாபாக்களை பத்தி நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, இந்த சஹாபாக்கள் வா சஹாபி அமனத்துல் உம்மத்தி, இந்த சஹாபாக்கள் என்னுடைய உம்மத்துடைய பாதுகாவலர்கள் தான். விளங்கினா? அமனத்தண்டா என்ன தெரியுமா? அமனத்தண்டா அவங்கள்ட்ட இருந்து தீனை எடுக்கிறது தான் இவங்களுக்கு பாதுகாப்பு. உம்மத்துக்கு பாதுகாப்பு சஹாபாக்கள்ட்ட இருந்து தீனை எடுக்கிறது தான். ஆனா அந்த சஹாபாக்களுக்குள்ளால பிரச்சனை, எவனாவது சஹாபாக்களுக்குள்ளால பிரச்சனை கீறி கிழிவானண்டா கிளறுவானண்டா அவனை புத்திசாலி என்று சொல்றான். விளங்கிச்சா? இந்த ஹதீஸ் விளங்குதா? என்ன எந்த சஹாபாக்களுக்குள்ளால பிரச்சனை வாக்களிக்கப்பட்டுச்சோ அவங்களுக்குள்ளால நீங்க தீன் எடுக்கணும் என்னங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஸ்லிமுடைய ஹதீஸ். நான் கேக்குறேன், இவ்வளோ இந்த ப்ரொஜெக்டர் ப்ரோக்ராம் செஞ்சு துனியாவுக்கு ஃபித்னாவை விளங்கப்படுத்துறவங்களுக்கு இந்த சஹாபாக்களுடைய அன்ப அந்த உண்மையான உள்ளத்துல ஏற்பட வேண்டிய யதார்த்தமான அந்த அகீதாவை கொள்கைய உம்மத்துல உள்ளத்துல இருப்பாற்றதுக்குரிய முயற்சி செய்யலவா? இவங்களோட பின்னணியில யாரு இருக்கிறார், யார் இவங்களை வழி நடாத்துறாங்க. உம்மத்துல சீர்குலைவு உண்டாக்கி உம்மத்துக்குள்ளால உம்மத்தை ரெண்டு மூணு ஆக்கி, ரெண்டு மூணு இல்ல நாலு மதம் தேவண்டா தேவல்லாங்க. இன்னைக்கு 40 காட்டுறேன் ஸ்ரீலங்கால. ஸ்ரீலங்கா ஹிஸ்டரியில ஷாபி மதம் வாழ்ந்திருக்குது 1200 வருஷமா. பக்தாத்ல இருந்து வந்த வஃது மூணா நூற்றாண்டுல ஸ்ரீலங்காக்கு வந்தாங்க 9 பேர். அந்த 9 பேரும் ஷாபி அக்கல். இந்த நாட்டுல மண்ண மிரிச்ச நாளையில இருந்து இந்த நாட்டுடைய மதஹப் ஷாபி மதஹப். ஹிந்துஸ்தான்ல இருந்து வந்த ஒரு சில அஹனாபுகள் ஹனபியாக்கள் வாழ்றாங்க 200 பேருக்கு ஒருத்தர், 100 அறவீதம் 0.5% ஹனபியாக்கள் வாழ்றாங்க, சந்தேகம் இல்ல. ஆனா 99% ஷாபியாக்கள் வாழ்ற நாட்டுல பாத்தில கொண்டு வந்து, பொய்ய கொண்டு வந்து, தஜ்ஜாலியத்தை கொண்டு வந்து உம்மத்தை பிரிச்சு கூறாக்கினது யார்? நான் இந்த ரமலான்ல ஒரு சஃபர் போயிருந்தேன். அப்ப நேரடியா ஒரு சிலரோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி வந்துச்சு. அப்ப இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு உருவம் சாடக்கூடிய ஒரு கூட்டம் உருவாயிட்டாங்களே, அல்லாஹ் எங்களை உங்களை பாதுகாப்பான. இப்ப சொன்ன குர்ஆன்ல எதெல்லாம் அல்லாஹ்வுக்கு சம்பந்தப்படுத்தி வந்திருக்குதோ அதெல்லாத்தையும் நாங்க அல்லாஹ்வுக்கு சாடுவோம். அப்ப நிறைய எங்கட அகீதாக்கள் ரெண்டு, ஒன்று அஷாரி அகீதா, அடுத்தது மாத்ரிதி அகீதா. இமாம் அபுல் ஹசன் அல் அஷாரி, இமாம் அபு மன்சூர் அல் மாத்ரிதி ரஹிமஹுல்லா, ரெண்டு பேரும் 3 நூற்றாண்டுகளுக்குள்ளால இந்த அகீதாவை இந்த உம்மத்துக்கு வழங்கின ஆட்கள். இமாம் அபுல் ஹசன் அல் அஷாரி ரஹிமஹுல்லா அத்திசால்ல இருந்து தௌபா செஞ்சு இந்த அகீதாவை வெளிப்படுத்தினது ஹிஜ்ரி 299 அல்லாஹ் கைரு நாஸ் லாக்கினா. என்னுடைய நூற்றாண்டுல வாழக்கூடியவர்கள், பின்பு அடுத்த ஒரு நூற்றாண்டுல, பின்பு அடுத்த ஒரு நூற்றாண்டுல வாழக்கூடிய மக்கள் என்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப 300 வருஷம் சொல்லிட்டு சொன்னாங்க சும்ம யஜீஉ கௌம், பின்னால் ஒரு கூட்டம் வருவாங்க தஸ்திகு ஷஹாதத்து அஹதீம் யமீனஹு யமீனஹு ஷஹாதத்து. இந்த ஹதீஸ் புகாரில பதிவாகுது. அவங்கள ஒரு கூட்டம் சத்தியம் செய்வாங்க, அதுக்கு எதிராக அவங்களே சாட்சி சொல்லுவாங்க. அவங்க சாட்சி சொல்லுவாங்க, அதுக்கு எதிராக அவங்களே சத்தியம் செய்வாங்க. ஒருத்தர் சத்தியம் செஞ்சு சொல்லுவார் இதுதான் தீனுண்டு, பின்னால அவரே முரண்படுவார். அவரே சாட்சி சொன்னதுக்கு எதிராக அவரே சத்தியம் செஞ்சு முரண்படுவார். எனக்கு தான் நான் சொல்றேன், இது ஹதீஸ் புகாரியுடையது. இந்த ஹதீஸ் விளங்குதா? இந்த ஹதீஸ் ஒரு மஷூரான முத்தவாத்திரான ஹதீஸ். இந்த ஹதீசுடைய மான முத்தவாத்திர என்ன என்ன விளங்குதா? இன்னைக்கு ஒன்ற சொல்லுவான், நாளைக்கு வாபஸ் வாங்கி இன்னொன்ற சொல்லுவான். ஒளரிட்டு இருப்பான் இந்த தீன்ல. யாரெல்லாம் 300 பின்னால வந்து ரிசர்ச் பண்ணி முன்னோர்களை மறுத்தானோ மறைச்சானோ ஹக்க, அவன் ஒளரிட்டே இருப்பான். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்சாங்க. இந்த ஆரம்ப நூற்றாண்டுடைய மக்களுடைய அகீதாவை வெளிப்படுத்திய இந்த இமாம்கள் அல்லாஹ் தஆலாவுடைய பரிசுத்த தன்மையை வெளிப்படுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்துல எப்படியான அகீதா கொள்ளணும், அல்லாஹ்வே அல்லாஹ் பத்தி எப்படி வர்ணிக்கிறான், லைஸ கமிஸ்லி ஷை, அவனை போல யாரும் கிடையாது, க என்றா ஒப்புவமை கிடையாது, அல்லாஹ்வுக்கு ஒப்புவமை உண்டு காட்டி, இதை போல அதை போல அண்டு தலையில ஒரு விஷயம் ஓடுதா இருந்தா அவன் அல்லாஹ் விளங்க இல்லைன்றது மிசில் என்றா உதாரணம். உதாரணம் சொல்றது அல்லாஹ்வுக்கு இது எதுவுமே அல்லாஹ்வுக்கு கிடையாது. வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் பார்க்கிறான் கேட்கிறான். எப்படி? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். பார்ப்பதால எது நடக்குதோ கேட்பதால எது நடக்குதோ அதுல அஹாத பஸருஹு பி ஜமீஇல் மர்ஐயாத், அல்லாஹ்வுடைய பார்வை எல்லா பார்க்கக்கூடியவைகளையும் பார்க்க முடியாதவைகளையும் அப்படியே சூழ்ந்தறியக்கூடியது. கண்ணம் காரிருள் அமாவாசை நாள்ல, அமாவாசை நாள்ல கருப்பு எறும்பு கருப்பு கல்லுக்கு மேல நடந்து போகுது. எங்க ஒன்று கண்ண கரையர்னு கருப்பு கருப்பெரும்பு, ரெண்டு கார் இருள், அடுத்தது கருப்பு கல்லு. இந்த கருப்பு கல்லுக்கு மேலால கார் இருள்ல நடந்து போகக்கூடிய கருத்தெரும்ப பாக்கிறான் என்று சொல்லல, கருத்தெரும்புடைய காலச்ச பாக்கிறான். அல்லாஹ்வுக்கு உருவ கற்பனை செய்யறது எப்படிப்பட்டது? அது குஃப்ரை உண்டாக்கிறோம், அவன் காஃபிரா போயிடுவான். என்ன அல்லாஹ்வே அல்லாஹ்வை பத்தி சொல்றான், சுப்ஹானல்லாஹி அம்மா யஸ்ஃபூன், சுப்ஹான ரப்பிக ரப்பில் மக்கள் எதனை வர்ணிக்கிறார்களோ அந்த வர்ணனைகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவனா இருக்கிறான். யாரோட உள்ளத்துல அல்லாண்ட எந்தெந்தெல்லாம் கற்பனையில வருதோ அவ்வளவையும் விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவனா இருக்கிறான். இப்ப சொல்லுங்களே அல்லாஹ் கேட்டம் காலம், நான் சொன்னேன் தேவையற்றவன், அவன் மீது காலம் நிகழாது என்று சொன்னேன். ஒரு அநியாயக்காரன் வந்து என்கிட்ட கேட்டான், தௌபா செஞ்சிருந்தா என்னைய எல்லாம் மன்னிக்கணும், இல்லண்டா நான் சொன்னது சரி. அவன் தௌபா செஞ்சிருந்தா என்னைய எல்லாம் மன்னிக்கணும், நான் சொன்ன வார்த்தைக்கு இல்லண்டா நான் சொல்றது சரி. ஒரு அநியாயக்காரன் வந்து சொன்னா, அல்லாஹ் மீது காலம் நிகழாது சொல்றாயே அப்படின்னு ரொம்ப ஆவேசமா ஆக்ரோஷமா பேசினேன். நான் கேட்டேன், நான் அல்லாஹ் மேல காலம் ஓடாது என்று சொன்னது ஆச்சரியமா பாக்குறீங்களா? நான் கேக்குறேன், இந்த ஓசோனுக்கு வெளியால இப்ப எத்தனை வருஷம் என்று சொல்லுங்களேன். கேட்ட கேள்வி விளங்கிச்சோ தெரியா? ஓசோன், ஓசோனுக்கு வெளிய போனா இப்ப எத்தனை மணி? ஓசோனுக்கு வெளியில இப்ப எத்தனை மணி சொல்லுங்களே? கிறிஸ்துக்கு பின்னா முன்னா? மண்ணா கட்டி மண்ட காஞ்சவன் தான் கேட்பான் இந்த கேள்வி சொல்லுங்களே. யூலிச்சுள்ள யூலிச்சுன்னில் இரவுல பால நுழைய வைக்கிறான், பால இரவு நுழைய வைக்கிறான். இரவு பால் மாற்றத்தால நாள் ஓடுது, 24 மணித்தியாலும் ஒரு நாள் என்றது புவிக்குரிய புவிக்குரிய நேர கோட்பாடே ஒளிய. ஓசோனுக்கு வெளியால போனா 24 மணித்தியாலுமா? புதன்ல என்ன டைம் இப்ப? வியாழன்ல என்ன? செவ்வாயில என்ன? சனியில என்ன? யுரேனஸ்ல என்ன? சூரியன்ல என்ன டைம்? என்னண்டா, நாங்க வாழ்ற இடத்தையும் வாழ்ற எங்களோட சூழலையும் வச்சு அல்லாஹ் கற்பனை செய்ய ஆரம்பிச்சிடும். விளங்கிச்சா? விளங்கிச்சா? எங்க போகுதுண்டு, வாழ்ற இடத்தையும் சூழலையும் வச்சு அல்லாஹ் கற்பனை செய்யறான். நபியல சலாத்துக்கிட்ட வந்து அஷாரி கோத்திரத்தினர்கள் ஒரு வஃது வந்தாங்க, அவங்கள ஒருத்தர் கேட்டார், அத்தை நான் நச்சால கம்பது இல்லாம புகாரியுடைய ஹதீஸ் யார சொல்லலாம், நாங்க உங்ககிட்ட கர்மங்களுடைய ஆரம்பத்தை பத்தி கேட்க வந்தோம். காற்று இருந்துச்சா? ஆயம் இருந்துச்சா? எதுவுமே இருக்கல, எதுவுமே இல்லாம அல்லாஹ் இருந்தான். அப்ப எங்க இருந்தான்? எங்க? இந்த கேள்விக்கு பதிலீகா? இந்த கேள்வியை கற்பனை செய்யக்கூடாது, இந்த கேள்விக்கு பதில் கற்பனை செய்யக்கூடாது. இதுதான் குர்ஆன் சொல்லுது, சுப்ஹானல்லாஹி அம்மா யஸ்ஃபூன், படைப்பினங்கள் வர்ணிக்கும் வர்ணனைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவனா இருக்கிறான். இதுக்கு நீங்க கேள்விக்கு பதில் கற்பிப்பீங்கன்னா குஃப்ர்ல போய் சேருவீங்க. அல்லாஹ் ஒரு இடத்து பக்கம் தேவை காண்றான் என்ற அவன் ஒரு பாடி, அவன் ஒரு ஜடம். அப்ப ஒவ்வொரு பாடியையும் உருவாக்கினவன் இருக்கிறான், ஒவ்வொரு ஜடத்தையும் படைச்சவன் இருக்கிறான். யார் அல்லாஹுக்கு முன்னால் அல்லாஹ் படைச்சான்? நவுது பில்லா. எங்க போய் சேரும்? சரி, இடம் கட்டாயமா அல்லாஹுக்கு தேவன்ட அல்லாஹுக்கு முன்னால் இடத்தை படைச்சவன் யார் சொல்லுங்களே? வெள்ளதா எங்க போகுதுன்னு இப்ப சொல்லுங்களே. அல்லாஹ் அரசியல் இருக்கிறான் என்ற அகைதா கூப்பிடன்னு சொல்றேன் நான். யார் அல்லாஹ் அரசியல் இருக்கிறான் என்று உள்ளத்துல நினைக்கிறானோ அவன் காபிர் ஆயிட்டான். நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, அவங்க சொல்றாங்க அல்லாஹுக்கு அல்லாஹுக்கு எது அல்லாஹ் இருக்குதுன்னு சொன்னானோ அதெல்லாம் இருக்குதுன்னா அது தவீல் செய்யக்கூடாது. தவீல் செய்யறது வழிகேடு. எனவே அஷாரி அகைதா வழிகேடுன்னா அடுத்தது இவங்க கொடுக்கிற அர்த்தத்தை சொல்றேன். அல்லாஹ் அரசியல் இரண்டரை கலந்து இருக்கிறான். ஒவ்வொரு இரவுடையும் கடைசி பாதையில அல்லாஹ் துன்யாவுடைய வானத்துக்கு இறங்குறான். இப்ப சாபித் பண்ணுங்க. இப்ப எத்தனை மணி இங்க? 11 மணி. இதே நேரத்தில் ஜப்பான்ல சொல்லுங்களேன் எத்தனை? பகல் 2:30, ராவு 2:30. இப்ப அது இரவு, இரவுட கடைசி நேரம். இரவு கடைசி நேரமாச்சு சொல்லுங்களே. இப்ப ஜப்பான்ல அதுக்கு போறோம், அங்க விடியுது. அப்ப இங்க டர்ன் ஓவர். எங்க இப்படியா விளங்க போறீங்க ரொம்ப? இதுக்குதான் எங்களுடைய இமாம்கள் சொன்னாங்க, யன்ஸிலு ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு. இப்ப நீங்க எதை பொருத்தமட்டு சொல்ல போறீங்க? இதனுடைய அர்த்தத்துக்கு எதை பொருத்தமட்டு சொல்ல போறீங்க? அல்லாஹ் இறங்குறான் என்றா இது அல்லாஹ்வுடைய மகத்துவத்துக்கு, கண்ணியத்துக்கு, அவனுடைய அந்தஸ்துக்கு சரியா இல்ல அவனுடைய ரஹ்மத் இறங்குதுன்றது சரியா? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா இந்த இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஐ யன்ஸிலு அம்ருஹு, அவனுடைய கட்டளை இறங்குது. வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா வஜீஆ யௌமஇதின் பி ஜஹன்னம் சொல்லுங்களே. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஐ ஜாஅத் குதிரத்துஹு, அல்லாஹ்வுடைய சக்தி வருதுன்னு சொல்றாங்க. சொல்றாங்களே அத்தலாபுகள்ல யாரும் தாவீல் செய்யலன்னு இமாம் அஹ்மதுடைய தாவீலா நான் 20 காட்டுவேன். எனக்கிட்ட இருக்கிறது 20 தாவீலா. நான் இவங்கிட்ட கேட்டேன், நீங்க இந்த குரானுடைய ஆயத்து 2 ஒன்று தாவீல் செய்யாம நிரூபிங்க. அல்லாஹ் ஒன்று தாவீல் செய்யறா, அதனுடைய மன அர்த்தம் அல்லாத வேறொரு அர்த்தம் கொடுக்குற, அதுக்கு பொருத்தமான ஒரு அர்த்தம். எனதா
நான் கேட்டேன் சும்மஸ்தவ அலல் அர்ஷுக்கும் அல்லாஹ் அல குல்லி ஷைஇன் முஹீத்துக்கும், இந்த ரெண்டையும் அல்லாஹ்க்கு சாடணும், தாவில் செய்யக்கூடாது.
ஏலுமா இப்ப நீங்க எல்லாம் குழம்பி போயிட்டீங்க தானே, குழம்பிட்டீங்க தானே, பொறுமையா இருங்க. குழப்பி வச்சுட்டு போக மாட்டேன், அது என் பண்பாட்டுல இல்ல. உங்களுக்கு சூரியனை விட தெளிவாகும், கவனிச்சீங்கண்டா, கவனிச்சீங்கண்டா சூரியனை விட தெளிவாகும். கொஞ்சம் நில்லுங்க, அல்லாவுக்கு ஒரு இடத்த சாடுறேன்டா. எத்தனை இடம்? நான் 18 இடம் காட்டினேன் உங்களுக்கு, 18 இடம், 18 இடத்த சாடுங்க. நான் உங்களுக்கு பில்லா அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாப்பான். இது ஒரு குஃபுர், இது அல்லாவுடைய இறை மறுப்பு. அல்லாஹ் இதால கோபப்படுறான். அல்லாஹ் இனியும் உங்களை மௌத்து வரைக்கும் பாதுகாப்பானா, எங்க பிச்சலங்களை பாதுகாப்பானா. யாரும் கிபிலா முன்னோக்கி துப்பவானா சொல்லக்கொல்ல, சொல்லக்கொல்ல கிபிலா முன்னோக்கி துப்பவானா. ஏண்டா பைனல்லாஹ பைனஹு வ பைனல் கிபிலா, அல்லாஹ் தஆலா அவனுக்கும் கிபிலாவுக்கும் இடையில இருக்கிறான். போதுமா, எவ்வளவு தெளிவான வார்த்தை. அவனுக்கும் கிபிலாவுக்கும் இடையில இருக்கிறான். போதுமா, சொல்லுங்களேன், எத்தனை இடத்துல, எத்தனை லட்சம் இடத்துல, எத்தனை கோடி இடத்துல, ஒவ்வொரு தொழிலும் முன்னால் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் ஒருவனா பலரான். நான் பில்லா சாடுங்களே. ஹதீஸுல் குதுசியில் அல்லாஹ் தஆலா சொல்றான், முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, யபன ஆதம் மருத்து பலம் தஹூதுனி, ஆதமுடைய மகனே நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேன், நீ என்னை விசாரிக்க வரல. அப்ப அல்லாஹ் நோயாளியாவும் மாறான், என்ன தாவீல் செய்யல, தாவீல் செய்யல, தாவீல் என்ன விளங்கிச்சுதானே. அல்லாஹ்க்கு தோது, அல்லாஹ்வுடைய குதிரத்துக்கு, அவனுடைய வல்லமைக்கு, அவனுடைய அந்தஸ்துக்கு தோதுவான அர்த்தம் கொடுக்கல, நேரடியா அர்த்தம் கொடுக்கணும். அவங்க சொல்றாங்க தாவீல் வத்தஃபீது கிலாஹும பாத்திலன் முஅத்தலன், இந்த தாவீல் செய்யறதும் இத பத்தி எங்களுக்கு தெரியாது சொல்றதும். நாங்க சொல்லுவோம் அல்லாஹ் இத கொண்டு எதை நாடினானோ அது அல்லாஹ்க்கு தான் தெரியும்னு சொல்லுவோம். இதெல்லாம் பாத்தில், இதெல்லாம் வீணா போயிட்டுரும், அல்லாஹ்க்கு நேரடியா கொடுக்கணும் என்று சொல்றாங்க. நான் கேட்டேன் அப்ப அல்லாஹ், அல்லாஹ் நோயாளி ஆயிட்டான், சரி அதை விடுங்களே, இப்ப நான் வேறொன்றுக்கு தான் வந்தேன். அப்ப அல்லாஹ் நீ நோயாளி ஆகறியா என்று கேட்பான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இன்ன என்னுடைய அடியா நோய் வாய்ப்பட்டு இருந்தான், லவ் உத்தஹு லவஜத்தனி இந்தா, நீ அவனை நோய் விசாரிக்க போயிருந்தால் என்னை அங்கே கண்டிருப்பாய், என்னை அங்கே பெற்றிருப்பாய். சொல்லுங்கள் எங்க, ஒவ்வொரு நோயாளிகிட்டையும் அல்லா, ஒவ்வொரு தொழிலாளியின் முன்னாலே அல்லா, ஒவ்வொரு கீழ்வானத்துல இரவு வரும் என்ன, இரவுடைய கடைசி பகுதி வரக்குள்ள அப்படியே ரொட்டேஷன் பண்றான், அங்க இருந்து அங்க அப்படியே சுத்தி வர. அப்ப தவாஃப் செய்யறது அவையில நவுது பில்லா. இப்ப கேளுங்க, விளங்குங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குர்ஆனுடைய ஆயத்துகளை பத்தி சொல்றான், வஹய பத்தி சொல்றான். எடுத்து பாருங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஆயத்தை, இதுல குர்ஆன் ஆயத்துகளை பத்தி, வஹய பத்தி, அது எப்படிப்பட்டது எல்லாமே சொல்றேன். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு குர்ஆன் இறக்கி வச்சான், நபியே உங்கள மேல உங்கள் மீது அல்லாஹ் குர்ஆன வஹய இறக்கினான், மின்ஹு ஆயாத்தும் முஹ்கமாத், அதுல இருந்து விளங்க முடியுமான ஆயத்துகளும் இருக்குது, வௌஹரு முத்தஷாபிஹாத், விளங்க முடியாதவையும் இருக்குது. ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைல், யாருடைய உள்ளங்கள் எல்லாம் நேரு வழியை விட்டும் வழி தவறி விட்டனவோ, ஃபயத்தபிஊன மா தஷாபஹ, இந்த விளங்க முடியாத ஆயத்துகளை பின்பற்றுவாங்க. உண்டாக்குவதற்காக யார் சொல்றது, யார் சொல்றான், யார் சொல்றான், அல்லாஹ் சொல்றான். எதை விளங்க முடியாத ஆயத்து அல்லாஹ் சொன்னானோ அதை யார் கிளறானோ அவன் பித்னாக்காரன் என்று குர்ஆன் சொல்லுது. அந்த ஆயத்தை எடுத்து பயம் செய்வான். என்ன அது தஃப்ஸீர் செய்ய போறோம்,
என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் கேளுங்க, வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ். அந்த ஆயத்துகளுடைய பொருளை, நாட்டத்தை, விளக்கத்தை அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் அறிய மாட்டார்கள். குர்ஆன் எந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வச்சானோ எவைகள் எல்லாம் அல்லாஹுவை படைப்பின் எங்களுக்கு ஒப்பாக்குமோ அப்படியான ஆயத்துக்களுடைய விளக்கத்தை அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் அறிய மாட்டார்கள். எந்தெந்த ஆயத்துகள் எல்லாம் அல்லாஹ் படைப்பினங்களுக்கு மயூஹிமு வாஹிருஹு தஸ்பி, அந்த ஆயத்துடைய வெளிரங்கத்தை படிச்சா, எதை படிச்சா, வெளிரங்கத்தை படிச்சா, உள்ரங்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியா, வெளிரங்கத்தை படிச்சா அந்த ஆயத்துடைய வெளிரங்கம் அர்த்தம், வெளிரங்க விளக்கம், அல்லாஹுவை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கும்படியான எந்தெந்த ஆயத்துகள் எல்லாம் குர்ஆன்ல இருக்குதோ, எந்தெந்த வாசகங்கள் எல்லாம் ஹதீஸ்ல வஹியா இருக்குதோ, அவ்வளவுக்கும் இதே தான் காயிதா குல்லியா, பொதுவான சட்டம். அல்லாஹ் அல்லாத வேற யாரும் அதனை அறிய முடியாது. இப்ப சொல்லுங்களே, சும்மஸ்தவ அலல் அர்ஷன் எட்டு இடத்துல இருக்கும், அல்லாஹ் அர்ஷல் எட்டு ஏழு இடத்துல இருக்கும், சொல்லுங்களே என்ன அர்த்தம் இதுக்கு? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும் அர்த்தம். என்ன அர்த்தம? அல்லாஹ் இதை கொண்டு என்ன நாடினான், அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு தெரியா? அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் முஹீத். நான் உங்கள்ட்ட சொன்னேனே, அல்லாஹ் ஒவ்வொரு வஸ்துவிலும் இரண்டரை கலந்து இருக்கிறான், அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு தெரியா? சும்மஸ்தவா இல சமா, அல்லாஹ் வானத்துல, என்ன அர்த்தம் இதுக்கு? அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும், இதனுடைய அர்த்தம் எங்களுக்கு தெரியா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, லா யம்பகி லி அஹதின் அன் யுத்தர்ஜிமஹா பில் இப்ரியத்தி வலா பில் ஃபாரிசியா. அந்த மாதிரி ஆயத்துகளை வேற எந்த பாஷையிலையும் டிரான்ஸ்லேஷன் செய்யறது, தர்ஜமா செய்யறது, மொழிபெயர்க்கிறது யாருக்கும் ஹலால் இல்லைன்னு எழுதுறாங்க. யாரெல்லாம் மொழிபெயர்த்தாங்களோ ஃபித்னாக்காரர்கள் மொழிபெயர்த்தான், யாரெல்லாம் தர்ஜமான்ற பேர்ல அல்லாஹ்வுக்கு ஆவும் இல்லாத அர்த்தங்களை கொடுத்தாங்களோ குழப்பவாதிகளா இருக்கிறாங்க. அடிச்சு சொல்றேன், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, கிராத்துஹா தஃப்ஸீருஹா, அதை ஓதுறது தான் அதுக்குரிய தஃப்ஸீர். எது ஓதுறது? அந்த ஆயத்தை ஓதுறது சும்மஸ்தவா அலல் அர்ஷ் என்று ஓதுறது. சும்மஸ்தவா இல ஸமாஇ வஹிய துகானும் ஃபகால லஹா வலில் அர்தி தியா தவ்அ அவ் கர்ஹா காலத அதைனா தாயீன். இந்த ஆயத்தை ஓதுறது தான் தஃப்ஸீர். எந்தெந்த வாசகங்கள் எல்லாம் அப்படி வருதோ அவையில ஓதுறது தான் தஃப்ஸீர், ஓதுறது தான் அர்த்தம், ஓதுறது தான் தஃப்ஸீர். அதுக்கு மேலால எதுவும் அதுல செய்யக்கூடாது. அஸ்லாஃபுகள்ல இந்த ஆயத்தை எப்படி பார்ப்பாங்கடா, அவங்களே சொல்லுவாங்க, நுமினு பிஹா, நாங்க அந்த வசனங்களை குர்ஆனுடைய ஆயத்துகள் என்று ஈமான் கொள்வோம், அவைகளை உண்மைப்படுத்துவோம். அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான், ஒரு வடிவம் சொல்லாம ஒரு அர்த்தம் கொடுக்காம, வடிவமும் சொல்ல மாட்டோம் அர்த்தமும் கொடுக்க மாட்டோம். ஏனென்ற அர்த்தம் கொடுத்தா அல்லாஹ் அல்லாதவங்களும் அறியறாங்கன்ற அர்த்தம். விளங்குதா? அல்லாஹ் சொல்றான், நான் அல்லாத வேறு யாரும் அறிய முடியாது. அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் அதனுடைய அர்த்தத்தை அறிய முடியாது. அந்த ஆயத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டான் என்றா என்ன அர்த்தம்? அர்த்தம் சொன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அல்லாதவங்களுக்கும் சொல்லுங்களே பாபா, அல்லாஹ் அல்லாதவங்களுக்கும் தெரியும் அர்த்தம். நான் உங்கள்கிட்ட இந்த பேசின பேச்சு இருக்குதானே, இப்ப இவ்வளவு நேரம் பேசின பேச்சு, இந்த பேச்சு எவ்வளவு சாதத்துடைய பேச்சண்டா, மனசுல எங்கட கல்புல இவ்வளவு நாளும் அல்லாஹ் பத்தி ஏதாவது அவனுக்கு அவனுடைய அந்தஸ்துக்கு தகாத விஷயங்கள் எங்கட கல்புல குடிகொண்டிருந்தா, அதுல இருந்து நீங்க தௌபா செய்றீங்கண்டா, அதுல இருந்து நீங்க மாறுறீங்கடா, உண்மையான தூய்மையான அகீதால அல்லாஹ் உங்களோட உள்ளத்துல அகீதாவா கொள்றீங்கடா, கொள்கையா எடுக்கிறீங்கடா. இன்றைக்கு நீங்க செய்த தௌபா தினாவுல இருந்து தௌபா செய்யறதை விட ஈடேற்றமானது, கொலையில இருந்து தௌபா செய்யறதை விட ஈடேற்றமானது. மறந்துடுவோம் அல்லாஹ் பத்தி ஏதாவது என்ன, இது உசூலு தீன், அது புரூஉத் தீன், அது தீன்ட என்ன வெளி பிரிவுகள் சம்பந்தமான விடயங்கள் தான் எல்லா ஜவாரிகளுடைய அமல்களும், உடலால வெளியாகக்கூடிய செயல்களும். எது உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட அகீதாவோ அது இந்த தீனுடைய முதுகு முள்ளு, முதுகன் தண்டு. அங்க தௌபா செய்றீங்க மறந்துடுவானும். இந்த ஃபித்னாவுடைய ஜமான், நான் ஃபித்னாவுடைய ஜமான் என்ற தலைப்பு, அது ஒரு விசாலமான தலைப்பு. இந்த ஜமானுடைய ஃபித்னாக்கள் மேலோங்கி கொண்டே போகுது. இந்த ஜமான்ல ஒவ்வொரு அகீதாண்டு வேற, பிக்காண்டு வேற, மதுஹப் பின்பற்றா என்ன. இந்த ஜமான அடையும் வரைக்கும் இந்த உம்மத் மதுஹபுக்கு எதிரான ஒரு வார்த்தை கேட்கல. தராவி 20 ரக்காத்துக்கு கீழால பேசப்பட்ட சரித்திரம் கிடையாது. சொல்லுங்க பாபா மேல்மண்டா, முழு உலக சரித்திரத்திலையும் 1300 தராவி என்ற தொழுகைய 20 கீழால பேசின ஒருத்தர் கொண்டான். இமாம் மாலிக் 36 என்று சொன்னார். அடுத்த இமாம்கள் 3 பேரும் 20 என்று சொன்னாங்க. இமாம் புகாரி சலாத்து தராவி 20 என்று சொல்றார். இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் நசாயி, இமாம் இப்னு மாஜா, இமாம் தார்மி, இமாம் பைஹகி, இமாம் பஜார், இமாம் அஹ்மத், அவ்வளவு முஹத்திஸ்களையும் எடுங்கோ, அவ்வளவு புகஹாக்களையும் எடுங்கோ. ஹிஜ்ரி 1300 வரைக்கும் உள்ள காலத்தை எடுங்கோ, அது வரைக்கும் உள்ள காலத்துல யாராவது ஒருத்தர் ஹிஸ்டரியில தராவி என்ற தொழுகைய தஹஜ்ஜுதே இல்ல, நபியுடைய தஹஜ்ஜுத பேசினாள்கள் அல்ல, நபியுடைய வித்ர பேசினாள்கள் அல்ல, நான் கேட்கிறேன் தராவீஹ பேசினாள்கள், தராவி என்ற தலைப்பு கீழ பேசினாள்கள். இல்லண்டா ரமலான்ல உம்மத்துக்கு சுன்னத்தாக்கப்பட்ட அந்த சுன்னத்தை பேசினாள்கள். இந்த சுன்னாவை நபி அலைஹிஸ் ஸலாம் வஸனந்து லக்கும் ஃபீஹி கியாம லயாலி, அந்த ரமலான்ல அந்த இரவுகள்ல நீங்க நின்று வணங்குற அந்த சுன்னாவை நான் உங்களுக்கு சுன்னத்தாக்குறேன் என்று பிரத்யேகமா சொன்ன சுன்னத்தை 20 கீழால பேசின ஒரு முஸ்லிம கொண்டாங்க. ஒரு முஸ்லிம், ஒரு முஸ்லிம், ரெண்டு பேர் இல்ல, ஒருத்தர் கொண்டாங்க ஹிஸ்டரியில. தஜ்ஜால்களுடைய தஜ்ஜாலிய தெண்டைக்கு வெளிப்பட்டுச்சு. அண்டைக்குதான் இந்த கருத்து வெளியே மறக்கவானோ. ஹதீஸ பின்பற்றுங்க, எங்கேயாவது காட்டுங்க பாப்போம். நான் இதை கேட்டுவாரேன். என் தொடர் கேள்விகள் ஒன்றுதான், ஹதீஸ பின்பற்றுங்க என்று எங்கேயாவது சொல்லப்பட்டுச்சா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு விஷயங்களை விட்டுட்டு போறேன், பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் வலித்த வர மாட்டீங்க, அல்லாஹ்வுடைய வேதமும் என்னுடைய சுன்னாவும் என்றாங்க. சொல்லுவாங்க சுன்னா, சுன்னாடா என்ன? சுன்னான்றது ஜமான் மாறுபடும் பொழுது சுன்னா மாறும். இது ஃபித்னாவுடைய ஜமான், இது அஹிரு ஜமான். இந்த ஜமானுக்குரிய சுன்னாவை படிக்கிறது தீன்ல 1/4 மறக்கவானோம். எந்த அந்தஸ்து ஈமானுக்கு இருக்குதோ, எந்த அந்தஸ்து இஸ்லாத்துக்கு இருக்குதோ, எந்த அந்தஸ்து அஹ்சானுக்கு இருக்குதோ, அந்த அந்தஸ்து இருக்குது இல்மு ஆகிரி ஜமானுக்கு, கடைசி காலத்துடைய சுன்னா வருகிறது. தீனுடைய அடிப்படைகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது புகாரில. அது துமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்யறாங்க. புகாரில் இந்த ஹதீஸ் பதிவாகுது. ஒரு மனிதன் நபியுடைய மஜ்லிஸ்ல திடீரென்று வந்தார். முட்டங்கால நபியுடைய முட்டங்காலோட சேர்த்து உட்கார்ந்தார். கேள்வி கேட்டார். முதலாவது கேட்டார், எனக்கு ஈமான படிச்சுதாங்க. நபி அலைஹிஸ் ஸலாம் ஈமானுடைய 6 அம்சத்தை படிச்சு கொடுத்தாங்க. ரெண்டாவது சொன்னார், இஸ்லாத்தை படிச்சுதாங்க, இஸ்லாத்துடைய 5 கடமையை சொன்னாங்க. மூணாவது சொன்னார், எஹ்சான சொல்லித்தாங்க. எஹ்சானண்டா அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில உண்டாகக்கூடிய வலுவான தொடர்பு. சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வை பார்க்கறது மாதிரி அல்லாஹ்வை இபாதத் செய்யணும். அந்த நிலைமை இல்லண்டா அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற சிந்தனை உண்டாகணும். நாலாவது கேட்டாங்க, அடுத்த கேள்வி ஒன்று கேட்டாங்க, கியாமத்தை சொல்லிட்டாங்க. கியாமத்துடைய அறிவு அல்லாஹ் நபிக்கும் கொடுக்கல, ஜிப்ரீலுக்கும் கொடுக்கல. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். நாலாவது கேட்டார் அக்பிர்னி அன் அமாராத்திஹா, கியாமத்துடைய அடையாளங்களை பத்தி சொல்லித்தான். நபி அலைஹிஸ் ஸலாம் சில விஷயங்களை சொன்னார். அவர் எழும்பி போனார். நபி அலைஹிஸ் ஸலாம் கேட்டாங்க, அத்ததுரூன மனி சாயில், வந்து கேள்வி கேட்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்க, அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அவன் தூதரும் தான் நன்கு அறிந்தவங்க. சொன்னாங்க, அசாக்கும் ஜிப்ரீல் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், வந்தவர் ஜிப்ரீல் உங்களோட தீன உங்களுக்கு படிச்சு தாரா, உங்களோட மார்க்கத்தை படிச்சு தாரா. மார்க்கம் நாலு பகுதி, ஒன்று ஈமான், அடுத்தது இஸ்லாம், அடுத்தது இஹ்சான், அடுத்தது இல்மு ஆகிரி ஜமான், கடைசி காலத்துடைய அறிவு, கடைசி காலத்துடைய சுன்னாவை படிக்கிறது. இது தீன்ல நாலு ஒன்று மணிக்க மறக்கணும். இந்த ஜமானுக்குரிய சுன்னாவை அமல் செய்யறது தீன்ல நாலு ஒன்று. எந்த அளவு ஹதீஸ்கள் கடைசி காலத்தை பத்தி வந்திருக்குதோ அந்த அளவு ஹதீஸ்கள் தொழுகையை பத்தி வந்ததில்லை. நீங்க படிங்க, புகாரியை பெறட்டுங்க, புகாரியில் எந்த அளவு ஹதீஸ் தொழுகையை பத்தி வந்திருக்குதோ அதை விட கூடுதலான ஹதீஸை நான் உங்களுக்கு காட்டுவேன் கடைசி காலத்தை பத்தி. இந்த காலம் இருக்குதே, இது யூதர்களுடைய உயர்வு காலம், முஸ்லிம்களுடைய தாழ்வு காலம். யூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரெண்டு முறை கொலப்படிக்குரிய காலம் என்று குர்ஆன் சொல்லுது. ரெண்டு கொலப்படி காலம் யூதர்களுடைய, அந்த ரெண்டு காலத்திலே உயர்வு அடைவாங்க. முதலாவது குழப்பம், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜனாசா இருக்கும் பொழுது இப்லீஸ் இவங்களை வலிக்கெடுத்ததுல இருந்து ஆரம்பிக்குது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க. அது வரைக்கும் ஏராளம் ஏராளமான நபிமார்களை கொலை செஞ்சாங்க, ரசூல்மார்களை கொலை செஞ்சாங்க குர்ஆன் சொல்லுது. கடைசியா ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல தான் இவங்கட முதலாவது குழப்பத்துக்கு முடிவு வருது. வகதைனா இலா பனி இஸ்ரائيل ஃபில் கிதாபி லதுஸ்ஸிதுன ஃபில் அர்தி மரதைன் வலதஅலுன உலுவன் கபீரா. நாங்க இந்த யூதர்களுக்கு எழுதிட்டோம், அவங்கட தௌராத்துல முடிவு கொடுத்துட்டோம், நீங்க ரெண்டு முறை பூமியில குழப்படி செய்வீங்க, இந்த குழப்படியில் பெரும் உயர்வை அடைவீர்கள். அதற்கு முருடைய காலத்துல முதலாவது குழப்பம் முடிவுக்கு வந்துச்சு. ஃபைதா ஜாஅது லஹுமா பாஸ்னா அலைக்கும் இபாதல்லனா உலி பாஸின் ஷதீத் ஃபஜாஸு கிலால தியார் வகான வஅதம் மஃஃஊலா. அதற்கு முருடைய காலத்து முஜாஹிதீன்கள் அல்லாஹ் இபாதல்லனா என்று சொல்றாங்க, எங்களுக்குரிய நல்லடியார்கள் என்று சொல்றாங்க. அவங்க ரொம்ப சக்தி உள்ளவங்களா இருந்தாங்க. யூதர்களுடைய சதிகளை எல்லாம் முறியடிச்சு மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றியது முதலாவது நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி. அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் உமருடைய காலத்துல 22 லட்சம் சதுர மைல்களை இஸ்லாமிய கிலாபத்துக்கு கீழால ஆட்சி செஞ்சாங்க. இதே ஆட்சி 1340 வருஷமா தொடருது. எவ்வளவு காலம் அது உமரது எல்லானும் கிலாபத்தை, அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினது ஹிஜ்ரி 17 ஆரம்பம், 16 கடைசி. ஹஜ்ரத் உமர் அந்த ஆட்சியை நிலைநாட்டினதுல இருந்து உஸ்மானிய கிலாபத் வீழ்த்தப்படுது 1924 அதாவது இன்றைக்கு இருந்து 92 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும். இதே 1437 இருந்து 92 வருஷத்தை கழிங்க, 100 வருஷத்தை கழிங்க, எவ்வளவு 1337 அங்கால இன்னும் ஒரு 10 கழிக்க 1327 விளங்கிச்சு. அங்கால 17 கழியணும், இங்கால 92 கழியணும். 1327 வருஷமா இந்த பூமியில ரெண்டு ஆட்சி இருந்தது இல்லை, ஒரே ஆட்சி தான். இந்த கிலாபத்துடைய சாம்ராஜ்யம் எது வரைக்கும் வாழ்ந்துச்சோ அது வரைக்கும் உம்மத்துல முஸ்லிம்கள் உயர்வா வாழ்ந்தாங்க. இன்றைக்கு இது வீழ்த்தப்பட்டுச்சோ 1924 மார்ச் 3 ஞாயிற்றுக்கிழமை வீழ்த்தப்பட்டதால தான் ஞாயிற்றுக்கிழமை ஹோலிடே ஆக்கப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை ஏன் ஹோலிடே ஆக்கப்பட்டுச்சு? இஸ்லாமிய கிலாபத் 1300 வருஷங்களை தாண்டிய இந்த கிலாபத் இதை வீழ்த்தி முஸ்லிம்களுக்குரிய அழிவ நாசத்தை உருவாக்கி சவுதி என்ற ஒரு நாட்டை உருவாக்கி, சவுதிய உருவானது ஷைத்தானுடைய ரெண்டு கொம்புடைய உதயம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில ஹதீஸ் வருது, யத்லு கர்ண ஷைத்தானி பைன நஜஸ், தரியாதுல தான் ஷைத்தானுடைய ரெண்டு கொம்பு உதயமாகும் என்றாங்க. முஹம்மது பின் அப்துல் வஹாபும் மலிக்கு சவுதும் இவங்க ரெண்டு பேரும் தான் இஸ்லாமிய கிலாபத்துல இருந்து முதலாவது 1905 ரியாத பிரிச்செடுத்து ஒரு தனி நாடா பிரகடனம் செஞ்சு 300 யுத்தங்கள் செஞ்சாங்க முஸ்லிம்களோட. தாரிகு நஜித் என்ற கிதாபுல, உன்வானுல் மஜித் பி தாரிகு நஜித் என்ற கிதாபுல, அவங்களே அவங்கட பெரிய பாராட்டு பேசுறாங்க. முஸ்லிம்கள் 4.5 லட்சம் பேரை கொலை செஞ்சாங்க. எவ்வளவு பேர் 75,000 பேர் மதீனால, 95,000 பேர் ஹரத்துல ரத்தம் ஓட்டின அநியாயக்கார பாவிகள். இவங்க உம்மத்துக்கு நலவு செய்ய போனாங்களா? இவங்க உம்மத்துக்கு ஹக்க எடுத்து சொல்லி பாத்தில அழிக்க போனாங்களா? இவங்க தான் இந்த உம்மத்துல அநியாயத்தை உருவாக்கியவர்கள். கொலைய, அராஜகத்தை, தஜ்ஜாலியத்தை, மதுவுக்கு எதிரான பேச்ச, 20 ரக்அத்துடைய தராவீல குலப்பத்தை, மதுபுடைய இமாம்களை குந்தம் செய்யறத, அல்லாஹ்வுடைய பரிசுத்த தன்மையில கை வச்சு அல்லாஹ்வுக்கு உருவம் சாடுறத, எதம் சாடுறத, இதெல்லாம் யூதர்களுடைய பின்னணியில இருந்து உருவாக்கப்பட்டு இவர்களுக்கு எல்லாம் ஹிஸ்டரி இருக்குது. எங்கட கையில பாதுகாப்பா இருக்குது. ஹெம்பர் என்பவர் மூலமா யார் வழி கெடுக்கப்பட்டார், என்னென்ன அநியாயங்கள் செய்யப்பட்டுச்சு, பால் மூலமா என்ன புரட்சி நடந்துச்சு, கொலம்பஸ் மூலமா, கொலம்பஸோட போய் அந்த அமெரிக்கால குடியேறின அந்த யூத கூட்டம் மூலமா என்ன நடந்துச்சு, வேர்ல்ட் பேங்க் எப்படி உருவாகிச்சு, WHO உடைய உண்மை என்ன, டாக்டர்ஸ் இன்றைக்கு WHO ஸ்பீக்கர்ஸ் ஆறந்து உம்மத்துக்கு செய்யற அநியாயம் என்ன, இந்த இங்கிலீஷ் மெடிசன் யதார்த்தம் என்ன, மீடியா என்ன செஞ்சு கொண்டு இருக்குது, டிஃபென்ஸ் என்ன, பொலிட்டிக்கல் என்ன, ப்ரீ மேசனுடைய திட்டங்கள் 1773 போடப்பட்டு அதுக்கு கீழ யுனைடெட் நேஷன் உருவாக்கப்பட்டு உம்மத்தை அழிக்கிறதுக்குரிய யூதர்கள் மாத்திரம்தான் உலகத்துல வாழணும். மனித விரோதிகளா உலகத்துல அநியாயக்காரர்களா அட்டூழியக்காரர்களா, குரான் எந்தெந்த வார்த்தையால இவங்களுடைய அநியாயங்களை தெளிவுபடுத்துதோ, உலகத்துல இப்படி ஒரு அநியாயக்கார கூட்டம் இருக்குமா என்று ஒசக போவீங்க. குரானுடைய ஆயத்துகள் சூரா பனி இஸ்ரவேல், சூரா ஆல இம்ரான், சூரா பக்கரா, சூரா மாயிதா, இந்த இந்த அநியாயக்காரர்களை பற்றி சொல்லி நிரம்பி வழியுது. மேலான சகோதரர்ல பெரியவர்கள் அந்த அவங்களோட இரண்டாவது குழப்ப காலம் ஆரம்பிக்குது. இந்த கிலாபத் வீழ்த்தப்பட்டதுக்கு பின்னால அந்த குழப்ப காலத்துல, அந்த சோதனை காலத்துல நாங்க வாழ்றோம். திரும்ப உங்க சொன்னாங்க, சும்மத்த கூணு கிலாபத்தை ரஹ்மா, பின்னால கிலாபத் உம்மத்துக்கு ரஹ்மத்தா உண்டாகும். அது வரைக்கும் இமாம் அலைஹிஸ்ஸலாம் வெளியாகும் வரைக்கும் இந்த ஜமானுக்கு என்று சுன்னா இருக்குது. இந்த ஜமான்ல பாவங்கள்ல பெரும் பாவம் ஹுப்பு துன்யா, துன்யாவுடைய மோகம். நபியல இஸ்லாம் சொன்னாங்க, எல்லா பாவங்களுக்கும் தலைண்டாங்க. இன்னைக்கு ஸ்கூல் போறாங்களே புள்ளைகள், நாங்க கேக்குறேன், ஸ்கூல் போற ஒரு புள்ள, ஒரு புள்ளைய காட்டுங்க ஹுப்பு துன்யா இல்லாம போகுதுன்னு. ஒரு புள்ள, ஒரு புள்ள ஸ்கூலுடைய சிலபஸ் போட வச்சு 1844 யூதர்களால போடப்பட்ட சிலபஸ். இதுல காரண கருத்தா ஷைத்தான் இப்லீஸ் ஒரு பொய்ய உண்மையாக்குறதுக்காக வேண்டி. இதனுடைய தியரிஸ் அவ்வளவு வேண்ட, முன்னால கொண்டு வைங்க. சயின்ஸ் தியரிஸ் பத்தி நான் தனியா பேசுவேன். ஐன்ஸ்டைனுடைய தியரிஸ், ஃபார்முலாஸுடைய யதார்த்தம், பிக் பேங் தியரி என்ற என்ன, பெருவெடிப்பு கோட்பாடு என்ற என்ன, ஐன்ஸ்டைனுடைய டைம் தியரி என்ன, அவனுடைய ஆகாயம் சம்பந்தமான தியரி என்ன, இன்னைக்கு வானத்தை ஏன் சயின்ஸ் மறுக்குது, நட்சத்திரங்கள் எந்த தூரத்தில் இருக்குது, ஆகாயம் சம்பந்தமான அறிவு யாருக்கிட்ட இருக்குது, முழுதையும் தெளிவா அப்பட்டமா அக்கு வேற ஆணி வேற அவங்க முன்னால வைப்பேன். எந்தெந்த பொய் எல்லாம் உண்மை என்று ஸ்கூல்ல ஊட்டப்படுதோ, எவ்வளவு மடமைகள் உண்மை என்று ஊட்டப்படுதோ. இன்னைக்கு எக்கனமி படிச்ச ஆட்கள் யாரும் எக்கனமியுடைய ஹிஸ்டரியை விளங்கவும் இல்லை, சயின்ஸ் படிச்ச ஆட்கள் சயின்ஸுடைய யதார்த்தத்தை விளங்கவும் இல்லை. மறந்துடுவானா? அதனால மேலான சகோதரர்ல பெரியவர்ல ஸ்கூல பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், தும்மா ரததனா லகுமுல் கர்ரத அலைஹிம். எப்ப யூதர்களுக்கு இரண்டாவது மேலோங்கிற காலம் வருதோ, அவர்கள் உயர்வு அடைகிற காலம் வருதோ, வாந்ததுனா கும்பியம் வால், பெருமளவு சொத்து செல்வம் அவங்களுக்கு சொந்தமாகுது வேர்ல்ட் பேங்க் மூலமா. வேர்ல்ட் பேங்குடைய ஹிஸ்டரியை படிங்க, எப்படி உருவாக்கினா, ஆரம்பத்துல தங்கத்தை வச்சு மக்கள் வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்தாங்க, தங்கத்தை கொடுப்பாங்க, பொருளை வாங்குவாங்க. இந்த தங்கங்களை எல்லாம் மக்களை ஏமாத்தி மக்களை மடையர்கள் ஆக்கி அவர்களுடைய தங்கத்தை வாங்கி வவுச்சர்ஸ் கொடுத்தாங்க. இவைகள் எல்லாம் ஒரு 30 வருஷம் கழிய கொள்ள மக்கள் வவுச்சர்ஸ் வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த வவுச்சர்ஸ் மார்க்கெட்ல புழங்கப்படுது. அந்த நேரத்துல லட்சக்கணக்கான டன் தங்கத்தை இவங்க களவாண்டினாங்க. இந்த திருட்டு தான் வேர்ல்ட் பேங்க் உருவாக்குச்சு. இன்றைக்கு எக்கனமி படிச்சாக்கள் படிச்சிருக்கிறாங்க, வேர்ல்ட் பேங்க்ல ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டுடைய பணத்தை தங்கத்தை கோல்ட டிபாசிட் பண்ணினாங்க, தங்கத்தை வைப்பு செஞ்சாங்க. எலுமெண்டா ஒரு நாட்டை காட்டுங்க எனக்கு, ஒரு நாட்டை அந்த நாடு கோல்ட் டிபாசிட் பண்ணிச்சு. ஹிஸ்டரிய கொண்டாங்க எலுமெண்டா. ஒரு பொய் வாப்பா, உங்களை எங்களை மடுக்கிறதுக்கு ஸ்கூல்ல எந்த தியரி வெளியாக்கப்படுதோ அந்த தியரி. ஸ்கூல் என்றது ஒரு மடமைய மக்களுக்கு சுமக்க வச்சு யூதர்களுடைய அநியாய அட்டூழியங்களை விளங்க முடியாத அளவு மடையர்கள் மக்களை வைக்கிறதுக்குரிய ஒரு இடம். இதைத்தான் குரான் சொல்லுது, வாம்தத்தின கும்பியாம் வால் ஒபனின், யாரு குழந்தை குட்டிகளை பெற்றாலும் யுத்தம் யூதர்களுக்கு சொந்தமாயிடும். ஸ்கூல் மூலமா அவன மிஷன்ஸ் கையில் எடுத்துக்கொள்வாங்க. அதுக்கு பின்னால யூதரை பத்தி பேசினா எரியும். அதுக்கு பின்னால ஸ்கூலுடைய யதார்த்தத்தை பத்தி பேசினா எரியும். உங்களுக்கு தெரியுமா, ஸ்கூல்ல உத்தியோகம் கொடுக்கறது மூணு வீதத்துக்கு தான் தெரியுமா. நீங்க செக் பண்ணி பாருங்க, கவர்மெண்ட் உத்தியோகம் கொடுக்கும் 3%. முஸ்லிம்கள் 20 லட்சம் மக்கள், 3 லட்சம் மாணவர்கள், 9,000 பேருக்கு தான் உத்தியோகம். நான் கேட்கிறேன், 2,90,000 ஏன் ஸ்கூல் போச்சு? சரி, பிரைவேட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப் இல்லாம பிரைவேட் ஜாப், ஃபாரின் ஜாப், ஒரு 20,000 பேர் வைங்க, பேலன்ஸ் 2,50,000. டிராக்ஸ் பலவீனது எங்க? தினாவோ பலவீனது, நாசமான பேச பலவீனது, காம வெறிய பலவீனது. கோச்சு கோலமான இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேடுங்க, உண்மையை பேசுங்க, கல்புல உள்ளத்துல கைய வைங்க. பொய் பேச வேணாம், யாரும் புடிவாதங்களை எடுத்துக்கொள்ள வேணாம், யதார்த்தங்களை எடுங்க. நீங்க கேப்பீங்க அதுல சொல்யூஷன் என்ன? நான் சொல்லுவேன், நீங்க சொல்யூஷன் உருவாக்குங்க. ஒரு மஸ்ஜிதுல பிள்ளைகளுக்கு இல்ம கொடுங்க. ஒரு நாள் வரும், குர்ஆன் சொல்லுது வலியு தப்பிருமா அலவு தத்பீரா, என்னைக்கு இவங்களோட சூழ்ச்சிகள் எல்லாம் தவிடு பொடி ஆகுமோ, வேர்ல்ட் பேங்க் ஹோசி ஆயிடும், கையில் உள்ள கேஷ் நோட் குப்பைக்கு சொந்தமாயிடும், பட்டம் பதவி எல்லாம் கேவலம் என்று கணக்கெடுக்கப்படுற ஒரு காலம் வரும். அன்றைக்கு இல்முக்கு உயர்வு உண்டாகும். அல்லாஹ் நம்பி தக்குவா உள்ள ஈமான்தாரிகளுக்கு உயர்வு உண்டாகும். இன்னைக்கு யாருக்கெல்லாம் உயர்வு என்று நாடகம் நடிக்கப்படுதோ அவைகளுடைய உள்ரங்கம் யதார்த்தம் தெளிவாகும். ஹிந்துஸ்தான்ல 10,000 டிகிரி ஹோல்டர்ஸ் பிச்சை எடுக்கிறாங்க, அதுல 5 லட்சம் பெண்கள் ஜினா செய்யறாங்க. இதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு உங்களோட யூனிவர்சிட்டிஸ் எடுத்து பாருங்க, முஸ்லிம் பெண்கள் ஜினா செய்யற யூனிவர்சிட்டிஸ் போயிட்டு. எனக்கு ஹிஸ்டரி இருக்குது, எனக்கு கிட்ட இதுக்குரிய டாக்குமெண்ட் இருக்குது. ஒரு வியாபாரி நியாயமா, நீங்க என்ன வாதத்தை நீங்க நியாயமா கேளுங்க. ஒரு வியாபாரி ஒரு 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சான், வேர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, காலத்தை மாச்சி எத்தனை கொமரு காரியங்கள் செஞ்சிருப்பான், இடையில எத்தனை சதகா கொடுத்துருப்பான், எவ்வளவு ஜகாத் இல்லையா இருக்கும், உம்மத்துக்கு எவ்வளவு பலன் உண்டாயிருக்கும். இப்ப இந்த 10 கோடியை பிளான் பண்றான், இன்னைக்கு பித்தினால மாட்டிக்கொண்டு தண்ட ரெண்டு மகளுக்கும் ரெண்டு உத்தியோகம் எடுத்து சீதனம் கொடுத்துட்டான், ஒரு 6-7 கோடி ரூபாய். அது வைக்கோல் கட்டு கிடைச்ச நாய் மாதிரி ஆயிடும். 5 ஸ்டாம் உம்மத்துக்கு பிரயோசனம் அளிக்காது. மன்னிச்சுக்கோங்க, நான் பேசுற பேச்சு ஹார்டா இருந்தா திரும்பவும் மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. ஆனா உண்மை இதுதான் நடக்குது. அந்த சீதனம் அப்படியே முடங்கியாச்சு. உலமாக்கள் அவ்வளவு பேர் ஒன்று சேர்ந்து எனக்கு சொல்லுங்க, இந்த உத்தியோகத்துக்குரிய ஜகாத் என்ன? இவங்க கையில இருக்கிற 6-7 கோடி ரூபாய்க்கு என்ன ஜகாத்? இவங்க கையில இருக்கக்கூடிய வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு என்ன ஜகாத்? உம்மத்துக்கு என்ன சதகா? உம்மத்துல வெள்ள பிரளயம் வந்துச்சு, யார் கொடுத்தான்? வியாபாரி தான் கொடுத்தான். டெக்ஸ் கட்டுறான், யார் கட்டுறான்? வியாபாரி தான் கட்டுறான். ஒவ்வொரு இடத்துல நொந்து கெட்டு போறான், யார் கெட்டு போறான்? வியாபாரி தான் கெட்டு போறான். இவங்களுக்குரிய ஜகாத் என்ன? சதகா எங்க செஞ்சாங்க? மஸ்ஜித் கட்டப்படுது, ஊடு ஊடா வசூல் பண்றாங்க, கொடுக்கறவன் வியாபாரி தான் கொடுக்கறான். ஒரு பேமெண்ட் வியாபாரி 10 லட்சம் ரூபாய், அவன்கிட்ட முதல் கிடையாது, அவன்கிட்ட 1 லட்சம் ரூபாய் முதல் தான். நீங்க ஆனா 10,000 ரூபாய் குடுத்துட்டு எல்லாண்டு கண்ணீர் வாட்டி தழுவான், அவன் தேவையை கேட்பான். ஆனா இந்த 5 கோடி ரூபாய் சொந்தக்காரன் ஒரு மாசத்துல 5 லட்சம் ரூபாய் வருமானம் உள்ளவர், 2000 ரூபாய் எழுதிட்டு அதையும் பெரிய போஸ்டரா அடிக்கணும் நினைப்பான். சொன்னாங்க ஒரு காலம் வரும் கஞ்சத்தனத்தாலையும் பெருமடிக்கிறதாலையும் மக்கள் சீமானம் ஆவாங்க. அது நடந்து கொண்டிருக்குது. இவங்கள்ட்ட கஞ்சத்தனமும் இருக்குது பெருமையும் இருக்குது. இந்த உத்தியோகம் என்ற கான்செப்ட் உருவாக்கப்பட்டுச்சு யூதர்களுடைய 2வது குழப்ப காலத்துல. மறக்கவானோ இப்ப இந்த வியாபாரி தன் 2 மகனை உத்தியோகமாக்குறது. நான் சொல்றது கேளுங்க, நான் இந்த சம்பவத்தை விடல. இந்த வியாபாரி 2 மகனை உத்தியோகமாக்குறதுக்கு ரஷ்யாவுல கொண்டு போய் செலவழிச்சு, அங்க செலவழிச்சு, இங்க செலவழிச்சு. அவனை கேடு கேட்டாலும் சரி, நான் ஒருத்தரை சந்திச்சேன், 39 வயசு, ரஷ்யால படிக்கிறான். நான் கேட்டேன் நிக்கா செஞ்சிட்டீங்களா? இல்ல. நான் கேக்குறேன் இவர் பத்தினியா? இவர் பத்தினியா? பத்தினியா வாழ்றாரா? நீங்க ரஷ்யா ஜப்பான் மாதிரி நாடுகளுக்கு போயிருக்க மாட்டீங்க. அந்த நாடுகளுடைய ஸ்கூல் சிஸ்டத்தை, எஜுகேஷன் சிஸ்டத்தை கண்டிருக்க மாட்டீங்க. அதனுடைய எஜுகேஷன் புள்ளைய 12 வயசுல இருந்து தினா செய்ய வைக்குது. நான் கேக்குறேன் 39 வருஷமா பத்தினியா இருந்தாரோ? ரெண்டு மகனை உத்தியோகனாக்கியாச்சா? சரி, பாப்பட யாவரா இங்க சொல்லுங்களே. வியாபாரத்துக்கு மண்ணை கூட்டியாச்சு, வியாபாரம் பட்டு பெய்தாச்சு. இப்ப இந்த 4 ஆளையும் உம்மத்துக்கு பிரயோஜனமும் கிடையாது. என்ன நடக்குது? விலங்கு எடுக்கிறீங்களோ இல்லையோ தெரியா, ஆனா இதே தலைப்பு நான் கிழக்கு மாகாணத்துல பேசி இருக்கிறேன் தாராளமா. ஒரு இடம் 2 இடம் இல்ல, நீங்க அந்த ஏரியால உள்ள மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. நான் பேசினேன், அவ்வளவு பேருக்கும் தெளிவா இது விலங்குது. என்ன அந்த இடத்துல யதார்த்தமா நிதர்சனமா காண்ற விஷயம் இது. சரி, 3வது கேள்வி, ஒரு உத்தியோகனால ஏற்படுற ஒரு ப்ரொடக்டிவிட்டியை காட்டணும். ப்ரொடக்ஷன் இன்னைக்கு ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால எங்க நாட்டை எடுங்க, வீட்டுல பாதிச்ச பால் என்ன? வயசாளியில் யாரும் இல்லையா? அவ்வளவு இல்லையா? எங்க ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் உள்ள வீட்டுல என்ன பால் பாவிச்ச? பசுப்பால். உங்களோட வீட்டுல பசுமாடு இருந்துச்சா? மன்னிச்சுக்கோங்க, இருந்துச்சா இல்ல? பசுமாடு 5 வீட்டுக்கு 2 வீட்டுல சரி இருந்துச்சு. பசுமாடு எத்தனை? 5 வீட்டுக்கு 2 வீட்டுல சரி இருந்துச்சு. பால், பசுப்பால், பரிசுத்தமான பால் எடுத்தோம். ப்ரொடக்ஷன் மண்ணாக்குறதுக்கு வந்துச்சு ஸ்கூல், எல்லாம் உத்தியோகம் தேடி காலத்தை மண்ணாக்கி ப்ரொடக்ஷன் புழுந்துச்சு. மாடு இல்ல, முழு டிகம்புல தேடினா ஒரு போத்தல் பால் கிடைக்காது. பஜருக்கு குடிக்கிறது கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்குதா? என்னது குடிக்கிற? நஞ்சு தண்ணிய குடிக்கிற. நீங்க இந்த ஆங்கர், மெலிபன், ரத்தி இதெல்லாம் எடுத்து பாருங்க, இதுக்கு ரேடியம் மெட்டீரியல் இருக்குது, இதுல நஞ்சு கலந்து இருக்குது. இது இது மக்களுக்கு கேன்சரை உண்டாக்குது, நோயை உண்டாக்குது. மக்கள் எல்லாத்தையும் ஏமாத்தி ஒரு மூலையில கட்டி போட்டுட்டு அவன் ப்ரொடக்ஷனை கொண்டு மார்க்கெட் பண்ணி போட்டு மக்களை நோயாளி ஆகி கொண்டிருக்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால WHO ஸ்பீக்கர்ஸ் எங்களுக்கு சொன்னாங்க, கோகோனட் ஆயில்ல கொலஸ்ட்ரால் இருக்குது. அப்படித்தானே? ஒரு 15 வருஷம் இருக்குமா? கேக்குமா? என்ன கோகோனட் ஆயில்ல என்ன கொலஸ்ட்ரால்? சுபஹானல்லாஹ். அப்ப எதை எதை சாப்பிடுங்க? என்ன ஆயில்? பாம் ஆயில், வெஜிடபிள் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில். இது என்ன தெரியுமா? 75% பெட்ரோலியம். பெட்ரோலியத்தை சுத்தப்படுத்துறவங்க 90% யூதர்கள் தான். அதுல இருந்து வரக்கூடிய ஒரு எண்ணெய், ஒரு தனி ஒரு எண்ணெய் உண்டு. அந்த லிக்விட் எந்த ஒரு எரிபொருளா பாவிக்கப்பட இயலாம். அது ஒரே ஒரு வேலை செய்யும், பொறிக்கும். இத பெட்ரோலியம்ல இருந்து வாரத சொன்னா யாரும் எடுக்க மாட்டான். எனவே இத பூசுறதுக்காக வேண்டி இந்த மூணு பேரையும் போட்டு அதுல ஒரு மிக்சிங் ஒன்று கொடுத்து இந்த நஞ்ச 75% கலந்து இவனுக்கு தேவ பிஏயும் மார்க்கெட் பண்ணணும், தள்ளி ஆகணும். பிஏ தள்ளி ஆகிறதுக்கு வழி ஒன்று இருந்தா செய்வான். பச்சா இன்றைக்குள்ள எக்கனமி படிச்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அந்த நஞ்ச சாப்பிட்டு போட்டுட்டு கொலஸ்ட்ரோலுக்கு மருந்து நினைக்கிறான். ஆனா ஸ்ரீலங்கால இருந்து யூரோப்புக்கு எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோகனட் ஆயில் போகுது, கொலஸ்ட்ரால் காரருக்கு மருந்தா போதுமா? அவனுக்கு மருந்து, எங்களுக்கு நோய். சுபஹானல்லாஹ். இதுதான் ஐயாமுல் ஃபித்ன். விளங்குங்க, ஹக்க பாத்திலன்னு காட்டும், பாத்தில ஹக்கன்னு காட்டும், உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு காட்டும், தாழ்ந்தது உயர்ந்ததுன்னு காட்டும், கண்ணியத்தை கேவலம் என்று காட்டும், கேவலத்தை கண்ணியம் என்று காட்டும், மருந்து நோய் என்று காட்டும், நோய் மருந்துன்னு காட்டும். எது நோயோ அது தடுப்பூசி என்று சொல்லப்படுது, எது படுப்பூசோ அது தடுப்பூசி. சுபஹானல்லாஹ். பிசிஜி ல இருந்து அடிக்கிற அவ்வளவு வேக்சினும் மக்களுக்கு நோய் உண்டாக்குது. எழுதி தாரேன், எனக்கு டாக்குமெண்ட் இருக்குது 160 பேஜ். அதனால இந்த ஜமானுக்குரிய மீடியா ஹதீஸ்தான், இந்த ஜமானுக்குரிய மீடியா வகை, இந்த ஜமானுக்குரிய வழிமுறை சுன்னா, முன்னோர்களை முன்ன முன்னோர்களை பின்தொடர்றது, அவங்களோட அகீதா அவங்களோட ஃபிக்ஹ பின்தொடர்றது. இந்த ஜமான்ல ரிசர்ச் பண்ணி முன்னோர்கள்ட அந்த ஃபிக்ஹுக்கு மாத்தமான அகீதாவுக்கு மாத்தமான செய்திகளை கொண்டு வரவங்க தஜ்ஜால்கள். அது எந்த பெரிய எந்த பெரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மனிதரா இருந்தாலும் சரி, கவலையா தான் இருக்குது பேசுறதுக்கு. ஏன்னா நீங்க என்ன என்னைய தப்ப என்ன கொண்டுருவீங்க, ஏ ஒரு ஜாதி தீவிரவாதி மாதிரி பேசுறா என்று பாப்பீங்க. ஆனா இந்த ஜமானில் யாரெல்லாம் இந்த ஹக் எடுத்து நிலைநாட்டுவாங்களோ, அவங்க ஆரம்ப சஹாபாக்கள் எப்படி நோவினர் செய்யப்பட்டாங்களோ, ஒதுக்கப்பட்டாங்களோ, அப்படி நடக்கும். புகாரில் ஹதீஸ் வருது, பதா அலி இஸ்லாமு கரீபன் சயஊது கமா பதா. இஸ்லாம் ஒரு கரீபா பரதேசி ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ரோட்ல போனா கல்லடி புழுந்துச்சு, ஊத்த கூலம் கொட்டப்பட்டுச்சு, சுடுமணல்ல படுக்கப்பட்டு பாறாங்கல் ஏற்றப்பட்டுச்சு, நெருப்பு கங்குகளுக்கு மேலால புரட்டப்பட்டாங்க. முதலாவது வீடு அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக கட்டப்பட்டது. அந்த இடத்துல சுஜூதுக்கு அனுமதி கொடுக்கல, சுஜூதுல ஒட்டா கட கொடல் கழுத்துல போடப்பட்டுச்சு. இந்த அளவு கரீபா இருந்த நிலைமை திரும்ப வருமாண்டாங்க சொல்லுங்க செல்லும் பின்னால யூதர்கள் பசாதம் உண்டாக்குவாங்க, அதுல சீர்திருத்தம் செய்யற மக்கள் என்று குர்ஆன் சொல்லுது. பசாத பத்தி, அந்த பசாத் மர்ரா தானியால உம்மத்துக்கு பசாத விலங்க வச்சு ஹக்க நிலைநாட்டக்கூடியவங்க அந்த காலத்துடைய குரபாக்கள், நன்மாராயத்துக்குரியவர்கள். அது மட்டும் இல்ல, திருமதியில் ஹதீஸ் வருது, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க தெளிவான தெளிவில் இருப்பீர்கள் ரெண்டு போதைகள் வெளியாகாத வரை. சக்கரத்துல் ஜஹல், முதலாவது மடமை என்ற போதை. இந்த ஜமான் நீங்க நினைக்கவன எல்முக்குரிய காலம், இது மடமைக்குரிய காலம். சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம், கியாமத் நெருங்கிட்டா யத்தகாரபு ஸமான், காலங்கள் சுருகிடும், வத்தஹருல் ஃபித்ன், ஃபித்னா மேலோங்கிய காலமா மாறிடும், வயக்ஸுருல் ஜஹல், மடமை மேலோங்கும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியுடைய ஹதீஸ். சொன்னாங்க சக்ரத்துல் ஜஹல், மடமை என்ற போதை, வசக்ரது ஹுப்பில் ஐஷ், வாழ்க்கையின் மோகம் எனும் போதை, ஹுப்பு துன்யா என்ற போதை. சொன்னாங்க இது ரெண்டும் எப்ப உங்கள வெளியாகிடுமோ, நீங்க ஜிஹாத் செஞ்சு கொண்டிருப்பீங்க, ஜிஹாத விடுவீங்க, நன்மை ஏவி கொண்டிருப்பீங்க, நன்மை ஏவ மாட்டீங்க, தீமையை தடுத்து கொண்டிருப்பீங்க, தீமையை தடுக்க மாட்டீங்க. சொன்னாங்க அந்த துஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹி வத்தாமுரூன பில் மஅரூஃபி வத்தன்ஹௌன அனில் முன்கர் ஃபைதா தாரஃபிக்கும் ஹுப்புத் துன்யா ஃபலா துஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹி வலா தாமுரூன பில் மஅரூஃபி வலா தன்ஹௌன அனில் முன்கர் சொல்லிட்டு சொன்னாங்க. அல் காயிலூன யௌமஇதின் பில் கிதாபி வஸ்ஸுன்னா, அந்த நாளேல அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் சுன்னாவையும், அந்த ஜமானுக்குரிய சுன்னாவையும் எடுத்து எம்ப கூடிய அந்த மக்கள் இருக்கிறாங்களே, ஆரம்ப சஹாபாக்களை போன்றவர்கள், முஹாஜிரீன்களை அன்சாரிகளை போன்றவர்கள். நோவிக்கலாம், பிரச்சனை இல்ல. அல்லாஹ்விடத்தில் இஹ்லாஸா இந்த அமலுக்குரிய கூலி கிடைச்சா அது மட்டும் போதும். நீங்க நினைப்பீங்க, ஏன் இந்த ஜமான்ல இப்படி விளங்குறது? இந்த ஜமான்ல அந்த மனுஷனுக்கு தீன்ல நாலு லொண்டு கிடைச்சதுதான். அதனால பத்ரீன்கள் சஹாபாக்கள் எங்களுக்கு எதை ஞாபகப்படுத்துறாங்கண்டா, எங்களுக்கு எந்த செய்தியை விடுறாங்கண்டா, எந்த தீனு நாங்க நபியை சலாத்துக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கு சந்தோகம். அந்த தீன்ல கொலறுபடி இல்லாம, குழப்பத்தை செய்யாம 1300 வருஷமா உம்மத் எந்த நடையில வீர நட போட்டாங்களோ அதுல தப்பெண்ணம் கொள்ளாம, அதுல நல்லெண்ணம் கொண்டு அந்த வழிமுறையில நீங்க வாழ்ந்தீங்கண்டா, எங்களோட வந்து பொருந்தி கொள்ளப்பட்ட ஜமாத்த சேருவீங்க. வல்லதீன் அந்த சஹாபாக்களை உபகாரத்துடன் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, ரதி அல்லாஹு அன்ஹும் வரதுவான், அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் என்ற செய்தியை தான் சஹாபாக்கள் எங்களுக்கு தாரான். அல்லாஹ் தஆலா பேசின கேட்ட விஷயங்களை கொண்டு அமல் செய்யறதுக்குரிய பாக்கியத்தை நசீபாக்குவான். أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
All things that I see, I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, ولا إله إلا الله. سبحان الله والحمد لله ولا إله